கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலே நமக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யோபுவின் புஸ்தகம் 14:1. யோபு 14:1.
ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான்.
ஸ்திரீகளிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஜோப்ஸ் 7 Seal Vision, யோபினுடைய 7வது முத்திரையின் வெளிப்பாடு, முத்திரையின் தரிசனம், யோபுவின் 7 முத்திரையின் தரிசனம், அல்லது த பிரேக்கிங் ஆஃப் த சீல்ஸ் இன் த லைஃப் ஆஃப் ஜோப், யோபின் வாழ்க்கையிலே முத்திரைகள் உடைக்கப்படுவது அப்படிங்கிற தலைப்பிலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஜோப் 7 Seal Vision, யோபினுடைய 7 முத்திரையின் தரிசனம். யோபுக்கு 7 முத்திரை வந்தது. பெனாஸ் சொல்லுகிறார், 7 முத்திரை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குங்கிறார். அநேக இடங்களில் அது இருக்கிறது, இங்க யோபு புஸ்தகத்திலையும் இருக்கிறது. 7 Seal பிலீவ் பண்ணாதவங்க, அவங்க பைபிளை பிலீவ் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஏன்னா 7 Seal எல்லா இடத்துலையும் இருக்கு. இங்க யோபின் புஸ்தகத்திலையும் 7 Seal இருக்குது. அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 7 Seal, ஜோப் 7 Seal Vision, அல்லது த பிரேக்கிங் ஆஃப் த சீல்ஸ் இன் ஜோப்ஸ் லைஃப், யோபின் வாழ்க்கையிலே வாழ்க்கையானது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. பிரேக்கிங் ஆஃப் த சீல்ஸ் இன் த ஜோப்ஸ் லைஃப். கொஞ்சம் கவனமாக கவனிங்க, முக்கியமான வசனம் யோபின் புஸ்தகத்தில். முக்கியமான வசனம் 3 இடங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது யோபு 14:1 யோபு சொல்லுகிற அந்த வெளிப்பாடு என்னவென்றால், இஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சல நிறைந்தவனுமாயிருக்கிறான். மேன் தட் இஸ் பார்ன் ஆஃப் எ உமன் is a few days and full of trouble. முக்கியமான வசனம் இது. அதன் பின்பு யோபு 19:23-27, அது ஒரு முக்கியமான பாகம். அதுதான் 7 Seal Vision, 7 முத்திரையின் தரிசனம். அதன் பின்பு யோபு 38:4-7, இது ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை குறிக்கிறது. உலகத்தில் நம்ம பிறப்பதுக்கு முன்னதாக எங்கே இருந்தோம் என்பதை குறிக்கிறது. ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜோப், ஆண்டவர் அவனுக்கு அவன் உலகத்தில் பிறப்பதுக்கு முன்னதாக எங்கே இருந்தான் என்பதை காமிக்கிறார். பிறகு உலகத்தில் பிறந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான். த ஜேர்னி ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தினுடைய பிரயாணம், அதுதான் யோபு 14. அதன் பின்பு அவனுக்கு அங்கே யோபு 19:1 வரும் பொழுது அவனுக்கு 7 Seal Vision ஏற்படுகிறது. அந்த 7 Seal Vision வந்து மரணத்துக்கு அப்பாலே அவன் எங்க போகிறான், அந்த 7 Seal Vision. அங்கே ரெடிமரை குறித்து தான், மீட்பரை குறித்து தானே வெளிப்பாடு வருகிறது. நல்லா இந்த 3 போர்ஷன்ஸை நம்ம கவனிக்க வேண்டும். அதை தான் இப்பொழுது உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இதை நம்ம அறிந்தோம் என்றால், யோபினுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது. அவன் லைஃப் அவனுக்கு கிளியராக மாறிட்டு. இப்போ கர்த்தருடைய கிருபையினாலே இந்த மெசேஜை நீங்கள் கேட்டீங்க பொழுது, ரொம்ப காலமாக இந்த மெசேஜை கேட்டால் உங்கள் லைஃப்பை குறித்து தானே வெளிப்பாடு வந்துடுது. அதுக்கு பிறகு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம எங்கேருந்து வந்தோம், எதுக்காக உலகத்தில் இருக்கிறோம், எங்கே போகிறோன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு குழப்பமோ பயமோ வேண்டியதே இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது, நமக்கு அந்த விஷன் வந்து விட்டது. நம்மை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு அல்லது அவிசுவாசிகளுக்கு அவங்க லைஃப்பை பற்றி தெரியாது. கிறிஸ்தவங்க எவ்வளவு பைபிள் படித்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முத்திரைகள் உடைக்கப்படலை, அவங்களுடைய லைஃப் குழப்பமாக இருக்கும். அவங்களுடைய பேச்சுகள் குழப்பமாக இருக்கும். உலகத்தின் மக்களுக்கு எங்கிருந்து வந்தோம், எதுக்காக இருக்கிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாது. அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷன் பாடுறதெல்லாம் அந்த ஒரிஜான் வயிற்றுக்காக தான் பாடுபடுறோம். இதுதான் உலகத்தின் மக்களுடைய கருத்து. நீ உலகத்தில் ஏன் பாடுபடுறா? எல்லாம் இந்த ஒரிஜான் வயிற்றுக்கு தான், இதுக்காக தான் மனுஷன் முழுசும் பாடுபடுறான்னு அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரியாது? அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியாது, எங்கே போகிறான்னு தெரியாது. உலக வாழ்க்கை வந்து நம்ம வயிற்றுக்காக தான் பாடுபடுறோம் அப்படின்னு அதான். புசிப்போம், குடிப்போம், இன்று இருப்போம், நாளை சாவோம். அதனால் அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். அதுதான் எவ்வளோ டிகிரி படிச்சிருந்தாலும், அவங்க பெரிய பதவியில் இருந்தாலும், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்படவில்லை. கிறிஸ்தவங்க ராத்திரி பகலாக பைபிளை படிச்சுக்கிட்டு இயேசுவே இயேசுவேன்னு அழுது அழுது அவங்க ஜோம் பண்ணாலும், அவங்களுடைய லைஃப்பில் அவங்களுடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்படவில்லை. அதனால் அவங்களுக்கு எல்லாமே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அழுகையும் புலம்பலும் அவங்கள் வாழ்க்கையில் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் அழுகிறது. நம்ம இந்த மெசேஜில் வந்தால் அழுகிறத விட்டுருணும். அதனால் நம்ம சந்தோஷப்படணும். கர்த்தர் நமக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கார். ரெவலேஷன் இல்லைன்னா அழலாம். ஆண்டவர் நமக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கா, எல்லாத்தையும் தான் ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லிட்டாரு. நம்ம இன்னும் அழ வேண்டியது என்ன இருக்கு? நமக்கு ஃபெய்த் தான் தேவை, விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கணும். அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த இப்பொழுது வாழுகிற நமக்கு வந்து எல்லாமே கிளியர் ஆகிவிட்டது. இப்போ யோபின் புஸ்தகத்திலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த சில காரியங்களை இன்றைய தினத்திலே உங்களுக்கு முன்வைக்கிறேன். முதலாவதாக நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், யோபு என்ன சொல்லுகிறான்? இன்னும் அவனுடைய வாழ்க்கையில் முத்திரைகள் உடைக்கப்படலை. அவன் வந்து சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனாக இருந்தான். அவனை போல ஒரு மனுஷன் அந்த காலத்தில் உலகத்தில் இல்லைன்னு சொல்லி தேவனே சாத்தான்கிட்ட சாட்சி கொடுக்குறார். இந்த யோபை மாதிரி வேறு யாருமே இல்லை. அவ்வளோ பக்தியானவன், அவ்வளோ நேர்மையானவன். அப்படியாப்பட்டவனுடைய லைஃப்பில் முத்திரைகள் உடைக்கப்படலை. அவனுக்கு செவன் சீல் வரவில்லை. அதனால் அவன் லைஃப் எப்படி இருக்குது என்றால், ஒரே புலம்பலாக இருக்கிறது. அதனால் யோபினுடைய புலம்பலை நீங்கள் வந்து அந்த அதிகாரம் நிறைய அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, என்ன இந்த யோபு இப்படி புலம்பிக்கிட்டு கிடக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக வரும். அவன் வாழ்க்கையில் வந்த சோதனைகள், அவன் வாழ்க்கையிலே வந்ததான அந்த எதிர்பாராத நிகழ்வுகள், ஆடு மாடுகளை இழந்து விட்டான், ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஒரே நாளிலே இழந்து விட்டான். பின்பு அவனுடைய 10 பிள்ளைகளை அவன் இழந்து விட்டான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு புலம்பல் இருக்குமா? இருக்கும். நேச்சுரல் மேன், அவன் ஹியூமன் ரிலேமில் அவனுக்கு வந்து புலம்பல் இருக்கும். பின்பு அது போதாதுன்னு உடம்பெல்லாம் கட்டிகள் வந்து சீல் வடிஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அது இன்னும் பரிதாபமான நிலைமை. அதனால் அவன் வர 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 அந்த மோசமான நிலையில் போகும்பொழுது அவனுக்கு விவரம் என்னன்னே தெரியல. வாழ்க்கையை பற்றி தான காரியங்கள் தெரியலை. யோபு வந்து ரொம்ப முன்னால காலத்தில் வாழ்ந்தான். இந்த யோபின் புஸ்தகத்தை மோசஸ் எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மோசே தான் அதை எழுதியிருக்கிறான். இதுதான் பைபிளில் வந்து பழமையான புஸ்தகம். ஆதியாகமம், யாத்திராமம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம் என்ற 5 புஸ்தகங்களை மோசே எழுதியிருக்கிறான். அதற்கு முன்னாக எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த யோபின் புஸ்தகம். பைபிளில் மிக ஓல்டு புக் இதுதான். அதனால் இந்த யோபு காலத்தில் முத்திரைகள் உடைக்கப்படலை. அவன் அவிதமான காலத்திலே வாழ்ந்தான். அவனுக்கு பைபிள் கிடையாது. மோசே தான் பைபிளை முதலாவது எழுதுகிறார். முதல் 5 புஸ்தகங்கள் மோசையினால எழுதப்பட்டது. அதற்கு முன்னதாக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது. அதனால் அவன்கிட்ட பைபிள் இல்லை. நம்மகிட்ட இன்றைக்கி பைபிள் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன காரியம்னு படிச்சுக்கிடலாம், தெரிஞ்சுக்கிடலாம். அவனுக்கு பைபிள் கிடையாது. அவனுக்கு பைபிள் என்னென்னா, நேச்சர் தான் அவனுடைய பைபிள். நேச்சர் வந்து ஃபஸ்ட் பைபிளாக இருக்கிறது. இயற்கையானது பைபிளாக இருக்கிறது. அந்த மரம் செடிகள் இதை என்ன செய்யணும், மிருகங்களை பார்க்கும் பொழுது, பறவைகள் மற்றும் சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது பைபிள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு God's best Bible வந்து நேச்சர். அவன் நேச்சரை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய மற்றபடி அவனுக்கு சத்தியத்துக்கு நம்ம பைபிள் படிக்கிற மாதிரி அவனுக்கு புஸ்தம் இல்லை. இவ்விதமான காலத்தில் வாழும் பொழுது அந்த 14 முழுசும் வாசித்தால் நமக்கு நேரம் போதாது. 14 அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், மனுஷனுடைய வாழ்நாள் வந்து ஒரு புல்லின் பூவை போல இருக்கிறது. அது பூக்கிறது, பின்பு அதனுடைய ஸ்பேன் ஆஃப் லைஃப் ரொம்ப கம்மி, அன்றைக்கு சாயங்காலத்திலே வாடி போகிறது. 2 வாசிக்கலாம்,
அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான்.
இது அவன் பூவை போல இருக்கிறான். மனுஷனுடைய நாள் வந்து பூவை போல இருக்கிறது, நிழலை போல இருக்கிறது. நிழல் வந்து சாயங்காலத்திலே அது சாய்ந்து போகும். சூரியன் அங்கே உதிக்கும் வரைக்கும் நிழல் இருக்கிறது, சூரியன் மறைஞ்ச பிறகு நிழல் இல்லை. மனுஷனுடைய வாழ்நாள் வந்து ஒரு பூவை போல இருக்கிறது, நிழலை போல இருக்கிறது. பின்பு அவன் என்ன நினைக்கிறான் என்றால், ஒரு மரத்தை வந்து வெட்டி போட்டுட்டா அது பிறகு தண்ணீர் வரும்பொழுது மழை பெய்யும் போது அது துளுக்குது. அந்த மரத்தை குறித்தாயிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதே அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் மனுஷன் மரித்த பின்பு எங்கே போவான் அவனுக்கு தெரியல, முத்திரைகள் உடைக்கப்படலை, அவன் லைஃப்ல இருக்க முத்திரை உடைக்கப்படலை. அதனால மனுஷன் மறித்த பின்பு எங்க போவான், அவனை குறித்து என்ன நம்பிக்கை இருக்கிறது, அதனால அவனுக்கு அது தெரியல. He didn't know what is after the death. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியல. ஏனென்றால் அவன் காலத்தில் பைபிள் கிடையாது. இவ்விதமான ஒரு குழப்பத்தில் இருந்து பலவிதமான காரியங்களை புலம்பிக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சல நிறைந்தவனுமாயிருக்கிறான். Man that is born of a woman is a few days. வாழ்நாள் குறுகினவனாயிருக்கிறார். 60 வரைக்கும் உயிரோடு இருக்கதே பெரிய காரியம். சிலர் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா பொதுவா நிறைய பேர் 60 வரைக்கும் உயிரோடு இருக்கதே கஷ்டம். அவிதமான ஒரு கால வாழ்நாள் குறுகியவனாய் இருக்கிறான், சஞ்சல நிறைந்தவனாய் இருக்கிறான். யார்கிட்ட கேட்டாலும் ப்ராப்ளம், அவங்களுடைய பாடியில் ப்ராப்ளம், அவங்களுடைய ஃபேமிலியில் ப்ராப்ளம், அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ப்ராப்ளம். ப்ராப்ளம் இல்லாதவங்களே இல்லை. ஃபைனான்சியல் ப்ராப்ளம், அங்கே வந்து பிசிக்கல் ப்ராப்ளம், சரீரத்தில் பிரச்சனை இருக்குது. உலகத்தில் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்கிறது. ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம், இயற்கையை பற்றிதான ப்ராப்ளம். பூமி வெப்பம் அதிகமாகுது, சீதோஷண நிலை மாறுகிறது, எல்லாமே உலகம் வந்து எல்லாம் ப்ராப்ளம் 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 தான். தனிப்பட்ட லெவல்லையும் ப்ராப்ளம், ஃபேமிலி லெவல்லையும் ப்ராப்ளம், நேஷனல் லெவலில் ப்ராப்ளம், வேர்ல்டு லெவலில் வந்து உலகமே பிரச்சனையில் தான் இருக்கிறது. அதுங்க எழுதியிருக்குது, வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். And full of trouble. இன்னைக்கு நல்லா இருக்கலாம், சிரிக்கலாம், நாளைக்கு அழ வேண்டியது வரும். நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, நாளைக்கு நமக்கு என்ன சோதனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. Full of problem, எல்லாமே ப்ராப்ளம். ப்ராப்ளத்தை சொல்லி புலம்புறவங்க எல்லாரும் இருக்கிறோம். நமக்கும் சில ப்ராப்ளம் வந்து நம்மளும் புலம்ப தான் செய்கிறோம். இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இஸ்ரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சல நிறைந்தவனுமாய் இருக்கிறான். Man that is created by God. ரெண்டு பிறப்பு இருக்கு. Man that is created by God. Man that is born of a woman. மனுஷ இஸ்ரீன் மூலமாய் பிறந்தவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். ரெண்டு இருக்கு. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் வந்து அவனுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. அவனுக்கு வாழ்நாள் குறுகிறது கிடையாது. எட்டர்னலா அவன் வாசம் பண்றான். ஆண்டவர் ஆதாமை வந்து அவன் ஒரு இஸ்திரியின் மூலமாய் பிறக்கலை. சொல்ல போனால் ஆதாமுக்கு தொப்புள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இஸ்திரியின் இடத்துல பிறந்தோம், ஒரு பெண்ணின் மூலமாக நம்ம உலகத்தில் பிறந்தோம், தாய் மூலமாக உலகத்தில் பிறந்தோங்கிறதுக்கு அடையாளம் தொப்புள் தான் அடையாளம். ஏனென்றால் தாயின் இடத்துலேருந்து அந்த சத்து, அந்த ஆகாரமானது அந்த தொப்புள் கொடி மூலமாக தான் அந்த குழந்தைக்கு வருது. ஆனால் குழந்தை பிறந்த உடனே அந்த தொப்புள் கொடியை அறுத்துருதாங்க. அப்போ நமக்கு தொப்புள் எங்க வருது, உருவாகிறது. அது எதனாலன்னா நம்ம வந்து இஸ்திரியின் மூலமாய் பிறந்தோம் என்பதுக்கு அடையாளம். அதனால் ஆடம் அவிதமாய் பிறக்கல, ஆடம் கிரியேட்டட் பை காட். நீங்க நாங்க எல்லாருமே நம்ம born of a woman. ஆதாம் ஏவாளுக்கு மரணம் கிடையாது, ஆதாம் ஏவாளுக்கு வியாதி கிடையாது, ஆதாம் ஏவாள் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தேவனோடு கூட நேரடியாக பேசினார்கள், உறவாடினார்கள், அவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இதுதான் மேன் கிரியேட்டட் பை காட், இதுதான் ஒரிஜினல் பர்த். ஆனால் இப்பொழுது நம்ம இஸ்ரீயின் மூலமாய் பிறந்தனாலே, இங்க என்ன சொல்லுகிறான், இஸ்ரீயின் மூலமாக பிறந்ததுனாலே நமக்கு வாழ்நாள் குறுகி போகிறது, எந்த நேரத்தில் மரணம் வரும்னு தெரியாது. அதெல்லாம் காட்ஸ் கிரேஸ்ல நம்ம ஜீவிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாலே அது பெரிய காரியம். அது இல்லை இது இல்லைன்னு நினைக்கிறவங்க உயிரை கொடுத்துருக்காரு, அது எவ்வளோ பெரிய காரியம். அதை இழந்துட்டேன் இதை இழந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. நான் என்னுடைய ஊரில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், ரொம்ப சீப்பாக தான் கொடுத்தேன். அந்த நேரத்தில் அது கொடுக்க வேண்டியது வந்துச்சு, அதை பற்றி நான் ஒன்றும் நினைக்கதில்லை. அதை கொடுத்ததுனால்தான் ஆண்டவர் அதை விட அதிக ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் வளசராஜத்தில் உள்ளவங்கெல்லாம் அடிமாட்டு விலைக்கு தான் நிலத்தை விற்றுருக்கிறாங்க. இந்த கல்வாரி டேபனுக்கு இந்த இடத்த 4 cents 200 ரூபாய்க்கு தான் அகஸ்டின் பீட்டர் ஐயா வாங்கியிருக்கிறார், 200 ரூபாய். அந்த நேரத்தில் அதான் ரேட்டு. அதனால நம்ம அதை இழந்துட்டோமே இதை இழந்துட்டோமே அது இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறது தப்பான புத்தி. அது அந்த புத்தி உங்களுக்குள்ள இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். அது அவ்வளோ சீப்பாக நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த நேரத்தில் அப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு, அதை நினச்சி பார்க்கணும். அதை அப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டேன்னு மனுஷனுடைய புத்தி அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நல்ல புத்தி கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. இவ்வளவு வருஷம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வந்துட்டாரு, நிலம் புலங்கள் வந்து அதெல்லாம் வந்து அழிஞ்சு போறது டெம்போரல். அது ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வேற விதத்துல நமக்கு தர முடியும். நம்ம விசுவாசித்தா வேற விதத்துல தர முடியும், அதை விட அதிகமா தர முடியும். இதுதான் ஒரு மனுஷனுடைய ஃபெய்த். அதை கொடுத்துட்டோமேனு நம்ம ஃபீல் பண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்க அதை கொடுத்ததை பற்றி கேர் பண்ணாம இருந்தா ஆண்டவர் அதை விட நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம தருவார், நூறத்தனையா தருவாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய மென்டாலிட்டி தான். நம்மளுடைய மென்டாலிட்டி சரியில்லைன்னா ஒரு பிளஸ்ஸிங் வராது. ரைட் மென்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி காட்ஸ் ப்ராமிஸ் இட் வில் பிரிங் டு பாஸ் என்று பிரதர் பெனா அநேக முறை சொல்லியிருக்கிறார். நீங்கள் கோரி பாட்டு பார்த்தா தெரியும் எத்தனை முறை சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தம் ஜீவன் உள்ளது, அது நிறைவேறும். ஆனால் நமக்கு சரியான மனப்பான்மை இல்லை, இந்த உலக வாழ்க்கை குறித்து சரியான மனப்பான்மை இல்லை. அதனால தேவனுடைய வார்த்தையை அணுக வேண்டிய விதமா அணுகாதனால அந்த வார்த்தை நிறைவேறாமல் இருக்கிறது. பாத்தீங்களா, யோபு எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். அவனுடைய அன்னைக்கு அசட் வந்து கேட்டில் தான், ஆடு மாடுகள் தான் ஒருத்தனுக்கு சொத்து. ஆடு மாடுகள் நிறைய இருந்தா அவன் பெரிய பணக்காரன். எல்லாத்தையுமே இழந்து போகும் பொழுது அண்ணன் கத்தர் என்ன செய்தார், அவனுக்கு சரியான வெளிப்பாடு வந்தோடனே எல்லாம் ரெட்டிப்பா கொடுத்தாருல. யோபின் வாழ்க்கையில அவனுடைய பிளஸ்ஸிங் வந்து ரெஸ்டோர்டு. ஆண்டவர் எல்லாத்தையும் அவர் ரெட்டத்தனையாக அவனை ஆசீர்வதித்தார் என்று நம்ம யோபு 42:10 வாசிக்கிறோம். ஏன் நமக்கு அந்த ரைட் மென்டல் ஆட்டிடியூட் வர, நம்ம ஒரு இழந்தா அது ஆண்டவர் நமக்கு தருவார்னு அந்த விசுவாசம் நமக்கு இல்லை. நமக்கு அவிசுவாசம், நமக்கு சரியான மனப்பான்மை இல்லை. அந்த யோபு வந்து சரியான மனப்பான்மையில இருந்தா ஆண்டவர் அவனுக்கு ரெட்டிப்பா கொடுத்துட்டார். கர்த்தருக்காக ஜீவிப்பதனால நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்படுவதில்லை. ஆமென். அந்த லைஃப் குறித்து வாசிக்கிறான், நான் வந்து ஒரு தாய் மூலமா பிறந்திருக்கிறேன், இஸ்திரியின் மூலமாய் பிறந்திருக்கிறேன், அதனால என்னுடைய வாழ்நாள் குடுகி இருக்கிறது, என்னுடைய லைஃப் வந்து ஃபுல்லா ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு. இது அவனுடைய பிறப்பு, ஃபர்ஸ்ட் பர்த் சொல்லுகிறோம். நம்முடைய ஃபர்ஸ்ட் பர்த் சரியா இருந்ததென்றால் நம்ம உண்மையாகவே நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கலாம். நம்முடைய தாய் வந்து நம்முடைய தகப்பனுக்கு தான் நம்மளை பெற்றிருக்கிறா, தவறான விதத்தில் நடக்கலை. ஆனாலும் அந்த பிறப்பு வந்து அது ராங் பர்த் தான், அது ஒரு தவறான பிறப்பு. அதனால்தான் நம்ம வாழ்நாள் குறியிருக்கிறோம், சஞ்சலம் நிறைந்திருக்கிறோம். மேன் கிரியேட்டட் பை காட், தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், வாஸ் இன் த ஃபியூ டேஸ் அண்ட் ஃபுல் ஆஃப் ட்ரபிள். தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷன், சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், அவனுக்கு ஃபியூ டேஸ் கிடையாது, அவனுக்கு ட்ரபிள் கிடையாது. He had power over the earth. இந்த பூமியின் மேல் அவன் ஆதிக்கம் உடையவனாக இருந்தான். காற்று கடல் எல்லாமே அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. ஆடம் அந்த ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து கிரியேட்டட் பை காட், அவனுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, அவனுக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டது. ஆமேன். ஆனால் யோபியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஃபுல்லாக ப்ராப்ளமாக இருக்கு. அதே போல் தான் நம்முடைய லைஃப் இருக்கிறது. யோபினுடைய மூன்று நண்பர்கள் பில்தாத், சோபார், எலிசா, எலிபாஸ், இந்த மூன்று நண்பர்கள் வர்றாங்க. அந்த மூன்று நண்பர்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, நீர் ஒரு ரகசிய பாவியா இருக்கலாம், அதனால்தான் உமக்கு விதமான ட்ரபிள் எல்லாம் வருது. நீர் ஒரு அந்தரங்கமான பாவி, உங்களுடைய பாவம் வந்து வெளிப்படலை, மறைவா இருக்கு, அதனால தான் இவ்வளவு பனிஷ்மெண்ட் வருதுன்னு சொல்றாங்க. The seventh seal has not been opened. இப்பொழுது அவன் வாழ்க்கையில் ஏழாம் உத்தர திறக்கப்படலை. நல்ல நண்பர்கள் வந்து அதிக குழப்பம் கொடுக்கறாங்க. Job is a sinner. Job ஒரு பாவி. They were accusing him all kinds of things. அவங்க அக்யூஸ் பண்றாங்க. முதல்ல ஒரு ரவுண்ட் டேபிள் நடக்குது. மூணு நண்பர்கள், ஒவ்வொரு நண்பன் பேசல இவன் ஆன்சர் கொடுக்கான், அப்புறம் அடுத்தவன் பேசல இவன் ஆன்சர் கொடுக்கான், அப்புறம் மூணாவது ஆள் பேசல ஆன்சர் கொடுக்கறான். இப்படி ஆன்சர் கொடுத்தோம்னா செகண்ட் ரவுண்டு பேச்சு ஆரம்பிக்குது, வேற தேர்ட் ரவுண்டு பேச்சு ஆரம்பிக்குது. இப்படி அவங்க பேசிக்கிட்டே போறது தான் யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த மூணு நண்பர்கள் என்ன அடிப்படையில் பேசுறாங்கன்னா, ஒருவன் வந்து ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் படி பேசுகிறான், மனுஷிக அனுபவத்தின் மூலமாக சங்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து பேசுறம்பாங்க, அனுபவத்திலிருந்து பேசுறோம். இன்னொருத்த வந்து ஹியூமன் விஸ்டம், மனுஷிக ஞானத்தின்படி பேசுகிறோம். இன்னொருத்த வந்து ஹியூமன் ட்ரெடிஷன், மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி பேசுகிறோம். இந்த மூணு பேரும் இவ்விதமா பேசுறாங்க. அதே போல உலகத்தின் மக்கள்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா இத மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பில்தாத், எலிபாஸ், அந்த ஷோபார், இந்த மூணு பேரும் பேசினபடி தான் அவங்க அவங்க அனுபவத்திலேருந்து பேசுவாங்க, அவங்க ஞானத்தின்படி பேசுவாங்க, அவங்க ஒரு பாரம்பரியத்தை சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்ககிட்டலாம் நம்ம வந்து பேச்சு கொடுக்கக்கூடாது. நமக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அதை பார்க்கணும். நம்ம மற்றவங்ககிட்ட பேசுனா அவங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு போனால் அவங்க அவிதமாக தான் சொல்லுவாங்க. அதேபடி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தனாயிலும் என்ன சொல்லலைன்னா மரணத்துக்கு அப்பாலே என்ன இருக்குது என்று சொல்லவில்லை. ஒருத்தங்க கூட சொல்லல. None of them saw that Job saw. யோபு பார்த்த அந்த தரிசனத்தை அவங்க பார்க்கவில்லை. யோபு அவன் வந்து ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், மரணத்துக்கு அப்பால என்ன இருக்குது என்பதை பார்க்கிறான். They never saw nothing. அதனால அவங்களுக்கு ஒரு அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க முடியல. Nothing to give them hopes beyond the grave. கல்லறைக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று அவங்களால சொல்ல முடியல. அவங்களுக்கு ரெசரக்ஷனை பற்றி ஒண்ணுமே தெரியல. யோபு வந்து தேவனுடைய வருகையை பார்க்கிறான். அவனுடைய லைஃப்ல வந்து முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. அவன் பார்த்த மாதிரி இவங்க பார்க்கல. அதனால காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக அவர்கள் காணப்படுகிறாள் என்று யோபு அங்கே சொல்லுகிறான். ஹலோ, முதலாவது பர்த்து இஸ்திரியின் மூலமாய் வந்தது. இது எப்படி வந்தது? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததினாலே அது வந்து அந்த பிறப்பு வந்தது. ஒரு ஃபால்ஸ் யூனியன். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் காயின் பிறக்கவில்லை. ஆதாமுக்கும் சர்ப்பத்துக்கும் காயின் பிறந்தான். அவனை ஆண்டவர் சர்ப்பத்தின் வித்து என்று சொல்லுகிறார். சீட் ஆஃப் த சர்பன்ட். காயின் வந்து சீட் ஆஃப் த சர்பன்ட். ஆனால் ஆபேல் ஆதாமுக்கு பிறந்தான், சேத்து ஆதாமுக்கு பிறந்தான். ஒரே ஒரு மகன் வந்து காயின் வந்துட்டான். அவன் மூலமா இன்னைக்கு உலகத்துல நிறைய ஜனத்தொகை பெருகி போச்சு. ஜலப்பிரளயத்துக்கு அப்பால காமின் மூலமாக இதோ மறுபடியும் பெருகி விட்டது. இன்னைக்கு உலகத்துல துன்மார்க்கர்கள் அதிகம், காயின் தான் அதிகம், எல்லாம் காயின். காயினுக்கு வந்து என்னன்னா வெளிப்பாடு இல்லை, பாவம் எதனால வந்ததுன்னு வெளிப்பாடு இல்லை, பாவ ரத்தத்தினால வந்தது. தாய் வந்து இது அவள் வந்து தவறு செய்ததுனாலே இஸ்திரியின் மூலமாக பிறப்பு வந்தது. ஆதாமும் ஏவாளும் ஏற்ற வேளையிலே தங்களை போல குமாரின் குமார்த்திகளையும் கிரியேட் பண்ண வேண்டும், பார்ன் பை கிரியேஷன். ஆனா அது என்ன சொன்னா அது மாம்சத்தினாலே அந்த பிறப்பு வந்தது. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாக காயின் அங்கே வந்தான். அவனுக்கு ரெவலேஷன் இல்லை, அதனால அவன் காய் கனிகளை கொண்டு வருகிறான். அது ஃபால்ஸ் வர்ஷிப், தவறான ஆராதனை. ஆண்டவர் அந்த பலியை அங்கீகரிக்கவில்லை. பின்பு அவன் பொய்யனாய் இருக்கிறான், ஹி வாஸ் எ லயர். உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேன்னு சொல்லும் பொழுது நான் அவனுக்கு காவலாளியோ என்று கேட்கிறான். அவனை கொலை செய்து விட்டு பொய் சொல்லுகிறான். அவன் வந்து பின்பு அவன் மேடரராக இருக்கிறான், அவன் வந்து கொலைக்காரனாக இருக்கிறான். அதன் பின்பு ஆண்டவர் அவன் மேல ஒரு முத்திரை போடுகிறார். 3:15 சொல்ல முத்திரை போடுகிறார். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான். கெயின் டிபார்டட் ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவ சமூகத்திலே வாழாதபடி தேவ சமூகத்துக்கு விலகி போனான் என்று பைபிளில் வாசிக்கிறான். அதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்க சர்ப்பத்தின் வித்துக்கள். ஒன்று தேவனுடைய வித்தா இருக்கணும், அல்லது சர்ப்பத்தின் வித்தா இருக்கணும். அவன் ஒரு ஹைபிரிடு ஃபார்மாக இருக்கிறான். மனித தன்மையும் இருக்கிறது, மிருகத்தின் தன்மையும் இருக்கிறது. அவனுக்கு காட்லி நேச்சர் இல்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்திருந்தால் அவனுக்கு காட்லி நேச்சர் இருந்திருக்கும். ஆனால் அப்படி பிறக்கானாலே ஃபால்ஸ் பர்த், சர்ப்பத்தின் வித்து அங்கே உருவானது. சாத்தானாலே சிருஷ்டிக்க முடியாது, அவன் எல்லாத்தையும் செய்ய முடியும். சாத்தான் கேனாட் கிரியேட். இயேசு தனக்கென்று ஒரு சரீரத்தை மரியாளுடைய கற்பத்திலே சிருஷித்தபடி இவன் சிருஷ்டிக்க முடியாது. அதனால மனுக்குலத்துக்குள்ளே தன்னை புகுத்த வேண்டும் என்பதற்காக அவன் ஏவாளை வஞ்சித்தான். அதனால தனக்கென்று ஒரு வித்தை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது என்ன செய்யற என்றால் உலகமே இன்னைக்கு களைகளாலதான் இருக்கிறது, எல்லாம் களைகள், சர்ப்பத்தின் வித்துக்கள். சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்க சத்தியத்தை நிராகரித்தால் அவங்க சர்ப்பத்தின் வித்து, அதுதான் அடையாளம். இந்த மெசேஜ் அதை அவரை கொண்டு போகும் பொழுது அவங்க வந்து உடனே ரிசீவ் பண்ணணும், அல்லது கொஞ்சம் யோசித்து பார்த்தாவது வரணும். அப்படி வரலன்னா அவங்களுக்குள்ள அந்த ஜீவன் இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா சர்பன் சீடு இருக்குது, அது வந்து சத்தியத்தை ரெஃபியூஸ் பண்ணும். நமக்குள்ள தேவனுடைய வித்து இருக்குமென்றால், அந்த ஜீவனை ஆண்டவர் நமக்குள்ள பிளேஸ் பண்ணியிருப்பார் என்றால், அது உறக்க நிலையில இருக்குது, டார்மன்ட் ஸ்டேஜில் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் சத்தியம் வந்த உடனே அந்த வித்து வந்து என்ன, தண்ணீர் அங்க விட்ட உடனே முளைச்சிருது. அதே போல நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஏன்னா அதுல ஜீவன் இருக்கு. மற்றவங்களுக்கு எத்தனை முறை சத்தியம் சொன்னாலும் அந்த வித்துல ஜீவன் இல்லைன்னா, நீங்க 1000 முறை சத்தியம் சொன்னாலும் அந்த ஆத்மா மனம் திரும்பாது, உங்களுக்கு தொண்டைதான் வலிக்கும். நம்ம இந்த ஒரு புக்கை படிச்சேன், உடனே ஒப்பு கொடுத்தேன். இதே மாதிரி புக்கை நான் இன்னாள் வரைக்கும் படிச்சது இல்லையே. ஒரு சின்ன புஸ்தம் படிச்சேன், பெனாமுடைய சின்ன புஸ்தம் லேம் அண்ட் டவ்வை பற்றி சொல்லியிருந்தார். அதை படித்த உடனே எனக்கு அப்படியே இதாகி போச்சு. இதே மாதிரி புஸ்தமே நான் நாள் வரைக்கும் படித்ததில்லை, ஒரு மெசேஜ். மற்றவங்களுக்கு எத்தனை புஸ்தத்தை நம்ம கொடுத்து கொடுத்து படிங்க படிங்கன்னு கொடுத்தாலும், இதோ சிடி பென் டிரைவ்லாம் கொடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனப்படாது. அது என்ன, அங்கே வித்து இல்லை, அங்கே ஜீவன் இல்லை, அது சர்பன் சீடு. அது அது சத்தியத்தை ரிஜெக்ட் பண்ணும், ஏத்துக்கிடாத ஏத்துக்கிடாத. அதுக்கு உண்மையான தேவனுடைய வித்தா இருந்தா உடனே ரிசீவ் பண்ணும். இரும்பும் காந்தமும் அப்படியே ஒட்டுன மாதிரி ஒட்டிக்கிடும். இது அலுமினியமா இருந்தால் ஒட்டாது, அது பிளாஸ்டிக்கா இருந்தால் ஒட்டாது, அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் வராது. வார்த்தையின் மேல் ஒரு அட்ராக்ஷன் வராது. தங்களுடைய சாபனத்திலே திருப்தியாக இருப்பார்கள். எப்படி வந்தது, ஏவாள் மூலமா வந்தது. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சிக்குமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் 2 கொரிந்தியர் 11:2 சொல்லுகிறார். அல்ல இவன் யோபு இப்பொழுது அந்த அந்த பெர்த்துக்கு கொண்டு போறான், ஏதேனுக்கு கொண்டு போறான். அவனுடைய தாட்ஸ் இப்பொழுது ஏதேனுக்கு போகிறது. அவனுக்கு தெரியும், இப்ப இருக்க கிறிஸ்தவனுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் பிதாவினால் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானு சொல்ற, நாங்க வந்து ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கோம், நாங்க வேசித்தனத்தினால் பிறக்கலன்னு சொல்றான். அவங்களுக்கு சத்தியம் தெரியும் அந்த காலத்து யூதர்களுக்கு, இப்ப இருக்களுக்கு சர்ப்பத்தின் வித்துன்னு சொன்னா ஒண்ணும் தெரியாது. கனியை சாப்பிட்டாங்க, ஆப்பிளை சாப்பிட்டா அதுக்காக ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தணும்? அவங்க ஆப்பிளை சாப்பிட்டதுனால பாவம் வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து ஏன் ரத்தம் சிந்தணும்? அந்த பாவத்தை போக்குது, அது ரத்த சம்பந்தமான பாவம். அதனால இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்த வேண்டியதாய் வந்தது. சர்ப்பத்தினால் உண்டான பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டும், அவர் ஆடாக வர வேண்டும், லேம்பாக வர வேண்டும். அப்பொழுது அந்த சர்ப்பத்தினுடைய எல்லா விதமான பிடியில இருந்தும், அந்த பாய்சன்ல இருந்து நீங்க வந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். ஆமென். இப்பொழுது யோபுக்கு அந்த சத்தியம் தெரியுது, நம்ம வந்து இஸ்திரியின் மூலமா வந்தோம், பர்த் வந்து சரியில்லை, நம்ம கிரியேஷன்ல வரல, ஆடம் போல கிரியேஷன்ல வரல, இஸ்திரியின் மூலமா பிறந்ததுனால இந்த மாதிரி இருக்குது. தன்னுடைய பர்த்தை குறிச்சு அவனுக்கு அந்த அந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்தது. அதனால நம்ம உலகத்துல வந்ததுனால இப்பொழுது ஃபுல்லா ப்ராப்ளம், தாய் மூலமா பிறந்ததுனால இப்படி வந்திருக்குது. சங்கீதம் 51:5,
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று அவன் சொல்லுகிறான். அதனால பாருங்க, நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே பிறந்திருக்கிறோம். யுவர் பார்ன் அவுட் ஆஃப் த ஏடன். அதாவது ஆதாம் ஏவாள் வந்து பிள்ளைகளை பெறும் பொழுது ஏதேனுக்குள்ள பெறல, ஏதேனுக்கு வெளியே பிறந்திருக்கு பிள்ளைகள். ஏதேன் வந்து தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். அதில் கிங்டம் ஆஃப் காடுக்கு வெளியே பிறந்திருக்கிறாங்க. அதே போல் நம்ம வந்து கிங்டம் ஆஃப் காடுக்கு வெளியே பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே உலகத்தில் பிறந்த எல்லாருமே நம்ம வந்து கிங்டம் ஆஃப் காட்ல பிறக்கல, தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்கல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே பிறந்திருக்கிறோம். அதனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள போகணும்னா பிரசங்கத்தெல்லாம் நம்ம லைஃப் சம்பந்தப்பட்டது, உங்க லைஃப் சம்பந்தப்பட்டது. இது ஒரு மிஸ்ட்ரி, சீக்ரெட். காலேஜ் படித்தாலும் இந்த சீக்ரெட்லாம் தெரியாது, டிகிரி வாங்கினாப்புல தெரியாது, எம்பிபிஎஸ் படித்தாப்புல அல்லது இன்ஜினியரிங் படித்தாலோ அல்லது பிஎல் படித்தாப்புல இந்த சத்தியெல்லாம் தெரியாது. அது உலகத்து வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும். இது உலகத்துக்கு அப்பால உங்களுக்கு அடுத்த ராஜ்யத்துக்கு கொண்டு சொல்லும். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே பிறந்திருக்கிறோம். அதனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள போகணும்னா என்ன வேணும்னா, இந்த பிறப்பு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டது. நம்ம அதனால நம்ம என்ன செய்யறோம், மறுபடியும் ஏதேனுக்குள்ள போகணும். அந்த ஏதேனுக்குள்ள போகணும்னா நமக்கு நியூ பர்த் அவசியம். ஆமேன். அவன்தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதமிட்ட சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். He can't see the kingdom of God. அதன் பின்பு 5 சொல்லுகிறார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். ஆவியினாலும் ஜலத்தினாலும் பெற வேண்டும். பெந்தகோஸ்காரங்க அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க, நீ ஞானசானம் எடுக்கிறது ஜலத்தினால பிறக்கிறா, நீ பரிசுத்தாவி பெற அந்நிய பாசை பேசிட்டியா, நீ ஆவினால பிறந்துட்டா, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவங்க விளக்கம் அந்த மாதிரி இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், இயேசுக்கு சொல்லுகிறார் யோவான் 6:63, நான் சொல்லும் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அதனால நம்ம என்ன சொல்றோம், வார்த்தையினாலே பிறக்கணும்னு சொல்றோம், அதான் மறுபடியும் பிறப்பு. இஸ்ரீன் மூலமாய் பிறந்தா அது உன்னை தேவனுடைய ராஜ்யத்துக்கு வெளியே கொண்டு வந்துட்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ள போனா தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இந்த ஆவி நான் சொல்லும் வசனங்கள் ஆவியாய் ஜீவனாய் இருக்குது, இந்த அனாயின்டட் வேர்டை ரிசீவ் பண்ண வேண்டும். ஆமென். இந்த அனாயின்டட் வேர்டு இது வாட்டராகவும் இருக்கிறது, வாட்டர்னு சொல்லும் பொழுது அது லிட்ரல் வேர்டா இருக்கிறது. இது வந்து ஸ்பிரிட் அனாயிண்டட் வேர்டா மாறணும். அதான் ஆவினாலும் ஜலத்தினாலும் தான் அனாயிண்டட் வேர்டை நீங்க பெறும் பொழுது, அதை ரிசீவ் பண்ணும் பொழுது, அது உங்களுக்கு ஒரு பெர்த்தை கொண்டு வரும். சாபன பிரமாணத்தினாலே பிறந்திருக்கிறார்கள் அவங்க, சாபன பிரமாணத்தினால். நம்ம வந்து அனாயிண்டட் வேர்டுனால பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவினாலே பிறந்திருக்கிறோம். அப்பொழுது நீங்க புது சிஷ்யா இருப்பீங்க, நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமென். நம்முடைய ஃபர்ஸ்ட் பேர்த் சரியா இல்லாதனாலே நமக்கு நியூ பேர்த் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் பேர்த் சர்ப்பத்தினாலே வந்தது, அது ஏவாளினாலே அது வந்தது. அதனால அந்த ஃபர்ஸ்ட் வந்த பேர்த் வந்து ஃபால்ஸ் பேர்த். நம்ம ஹைபிரிட் பீப்புளா மாறி இருக்கிறோம். உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே ஹைபிரிட் தான், கலப்படமான ஒரு ஜனம், பியூர் மேன் கிடையாது. நம்மகிட்ட கொஞ்சம் அந்த சர்பன்டைன் நேச்சர் இருக்கிறது, தீய சுபாவங்கள் இருக்கிறது. எவ்வளவு நல்ல மனுஷன்கிட்டையும் ஒரு தீய சுபாவம் இருக்கும், எவ்வளவு பொல்லாத மனுஷங்கிட்டையும் ஒரு நல்ல சுபாவம் இருக்கும். நான் பார்த்ததுல அப்படி தெரியுது, புடியாருன்னா பொல்லாத பாவம்னா அவன்கிட்ட ஒரு சின்ன நல்ல சுபாவம் இருக்கும். ஏனென்றா அது கலப்படாது. சர்பன்டைன் நேச்சரும் ஹியூமன் நேச்சரும் மிக்ஸ் ஆகி தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம சர்பன்டைன் நேச்சரை வந்து கண்டுபிடிச்சு அதை அறிக்கை செய்தால், அந்த சர்பன்டைன் நேச்சர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது நம்ம புது சிஷ்யா மாற முடியும். ஆமென். ஃபர்ஸ்ட் பேர்த் அங்கே வந்து இஸ்ரீன் மூலமாய் வந்தது. அதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறான். அவன் ஏதேனுக்கு போகிறான், ஏதேனுக்கு போய் என்னுடைய பிறப்பு இஸ்ரீன் மூலமாய் இருக்கிறது, அதனால் தான் என் வாழ்நாள் குறியிருக்கிறது, ஃபுல்லா ப்ராப்ளம் என்று சொல்லுகிறான். Anal new birth take us out of this world, from walking after the course of this world. இந்த உலக பலகமா நம்ம ஜீவிக்கிற அந்த வாழ்க்கையில இருந்து இத நியூ பேர்த் என்ன சொன்னா, இட் டேக்ஸ் அ நியூ பேர்த். அந்த புது பிறப்பு என்ன செய்யற என்றால் நம்ம விசுவாசத்திலே நடக்க செய்யறது. Hallelujah. New birth raises up to walk by faith. உலகத்திலே நம்ம மூணு பரிமாணங்களினாலே we are trapped in this world. நம்ம அதுக்குள்ள அடங்கி கிடக்கிறோம். லைட் மேட்டர் டைம், இந்த மூணு பரிமாணம், நாலாவது பரிமாணம் விஞ்ஞானம், இதுக்குள்ள நம்ம அடப்பட்டு கிடக்கிறது. இதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றது தான் நியூ பேர்த். ஆமென். நியூ பேர்த் பிகின்ஸ் டு ரைஸ் அஸ் அப் இன்டு எட்டர்னல். அது நம்மை நித்தியத்துக்கு கொண்டு செல்கிறது. ஆமென். The world is not our home. இந்த உலகம் நம்முடைய ஹோம் கிடையாது, நம்முடைய இருப்பிடம் கிடையாது. நம்ம என்ன, இந்த உலக வாழ்க்கையில யாருக்கும் திருப்தி இல்லை. ஏனென்றால் நம்ம வந்து ஒரு கிரேவியார்டு இல்லாத, சுடுகாடு இல்லாத ஒரு வேர்ல்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம்? அங்கங்க சுடுகாடு இருக்கிறது. இந்த சுடுகாடு இல்லாத ஒரு உலகம் நமக்கு தேவை. ஆமென். தேவன் தாமே உண்டாக்கின ஒரு பட்டணம் நமக்கு தேவை. இந்த சென்னை பட்டணம் இல்லை, இது கொரோனா வைரஸ்னால நிறைஞ்சது. கொரோனா வைரஸ் நினைக்கவே கூடாது, அதை குறித்து கொஞ்சம் கூட பயப்படக்கூடாது. அதை நினைச்சு பயந்தாதான் பிசாசு உங்கள்கிட்ட கிரியை செய்வான். பயப்படவே கூடாது, அதை இக்னோர் பண்ணிடணும். இது அவிதமான ஒரு உலகம். நம்ம வந்து என்ன உலகத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின, இது வந்து பிராத்தல், வேசித்தனம் நிறைந்த உலகம். பிராத்தல்ஸ் நிறைய இருக்கு, ஃபியூனரல் ஹோம்ஸ், சாவு வீடு நிறைந்த உலகம். எங்க பார்த்தாலும் சாவு. நம்ம இந்த உலகத்தில் இருக்க விரும்பல. We are looking for a city without false religion. இங்க நிறைய ஃபால்ஸ் ரிலிஜன்ஸ் இருக்கு, நிறைய டினாமினேஷன். இவ்விதமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ விரும்பல. ஒரே ஒரு ரிலிஜன் தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரே ஃபெய்த் தான் இருக்கணும். அந்த உலகத்தை விரும்புகிறோம். Hallelujah. We are looking for a city that the lamb is the light. ஆட்டுக்குட்டியானவர் விளக்காக இருக்க வேண்டும், அது ஏதேனாக இருக்க வேண்டும். அந்த உலகம் ஏதேன் மாதிரி இருக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? அதுக்கு தான் நியூ பேர்த் வேணுங்குது. இஸ்ரீன் மூலமாய் பிறந்த நம், அதான் ஃபர்ஸ்ட் பேர்த். நம்ம செகண்ட் பேர்த், நியூ பேர்த் அடைஞ்சா இந்த மாதிரி உலகத்துக்கு போகலாம். இந்த மெசேஜை கேட்க வந்து பாஸ்டர் கேட்டு வந்து பாஸ்டருக்கு ஏதாவது, நம்ம பாஸ்டர் நம்மளால ரொம்ப பிரயோஜனப்படுறார், நம்ம இல்லைன்னா அவரால் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைச்சா தப்பான எண்ணம். இந்த சபையானது இந்த ஊழித்த ஆண்டவர் எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்? நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சி நீங்கள் அந்த உலகத்துக்கு போகணுங்கிறதுக்காக. அதைத்தான் மனசில் வைக்கணும். அதில் மனசில் வைக்காதவங்க சரியான விசுவாசி கிடையாது. நம்ம என்ன போதிக்கிறார் பாஸ்டர்? நீ பேர்த் அடையணும், நீ ஓல்டு பேர்த்லேருந்து நீ பேர்த்துக்கு வரணும். இஸ்ரீன் மூலமாய் பிறந்திருக்கிறா, இப்போ வார்த்தையினால பிறக்கணும், அனைட்டட் வேர்டால பிறந்து நீ அந்த உலகத்துக்கு போகணும், அந்த பட்டணத்துக்கு போகணும். அவிதமான ஒரு போக்கஸோடு தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறார் என்பதை மனசில் வைக்கணும். நம்ம ஒன் காடை பிலீவ் பண்ணுகிறோம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், காட் மேனிஃபெஸ்டட் இன் பிளஸ். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமிழ தேவன், நித்திய பிதா, சமாதான பிறகு. அதில் என்ன போட்டிருக்கு? இயேசு நித்திய பிதான்னு போட்டிருக்கு. ஒரு பிதான்னு ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இயேசு தான் நித்திய பிதா. அதான் பிலிப்பு சொல்கிறான், பிதாவை காண்பியும் போதும், இவ்வளோ நாளும் உன் கூட இருந்து உனக்கு தெரியல, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இவ்வளோ வார்த்தைகள் தெளிவாக இருந்தாலும் இந்த ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறவங்க எப்படி நியூ பேர்த் அடைய முடியும்? முதலாவது அவங்க ட்ரினிட்டியை விட்டால் தான் நியூ பேர்த் அடைய முடியும். அந்த ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறவங்களுக்கு நியூ பேர்த் கிடையாது. அவங்களுக்கு அடிப்படை உபதேசமே இல்லையே, அந்த வார்த்தையே பிலீவ் பண்ணலைன்னா எப்படி பரலோகராஜ்யம் போக முடியும்? யோசிச்சு பாருங்க. காடின் த்ரீ ஆஃபீஸஸ், ஒரே தேவன் மூன்று ஆபீஸில் இருக்கிறார். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். உபாகமம் 6:4 வாசிக்கிறோம். 10 கற்பனையில் முதலாவது கற்பனை, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா. ஜெகோவா மேலே இருக்கிறார், காட் அபவ் அஸ், அதான் ஃபாதர், காட் வித் த சன், காட் இன் அஸ் ஹோலி ஸ்பிரிட். அதெல்லாம் மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார். அதெல்லாம் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் சரியான ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, ஒன்லி ஒன் பேப்டிசம், The baptism in the name of the Lord Jesus Christ. Lord வந்து பிதா, இதோ வந்து கர்த்தராகிய இயேசு, இயேசுங்கிறது குமாரன், பசுத்தாவினா அனாயின்ட் ஒன்னு அர்த்தம். அதெல்லாம் பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற வெளிப்பாடு இல்லாதபடி நீ பேர்த் அடைய முடியாது. நாங்கள் மனம் திரும்பிட்டோம், மறுபடியும் பிறந்துட்டோம், இல்லை உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சீர்திருத்தம் வந்திருக்கு, இந்து மார்க்கத்திலேருந்து கிறிஸ்தவ மார்க்கம் வந்தோடனே கொஞ்சம் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்க வழிய, அது வந்து சீர்திருத்தம். அது பேர் ரிஃபார்மேஷன், நாட் நியூ பேர்த். சாபனத்தில் இருக்கும் யாராவது நியூ பேர்த் அடைஞ்சிருக்காங்க? இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கிறாங்க, அவங்க ஒரு சீர்திருத்தம் அடைஞ்சிருக்கிறாங்களே ஒழிய, நியூ பேர்த் அடையணும்னா வார்த்தையினால பிறக்கணும், அனாயின்ட் வேர்டை பிலீவ் பண்ண வேண்டும். அப்படி அனாயின்ட் வேர்டை பியாண்ட் நியூ பேர்த் அடையணும். முதல் பிறப்பு இஸ்ரீனால வந்துச்சு, இஸ்ரீடத்தில் பிறந்தவன் வாழ்நாள் குறுகினவனாக இருக்கிறான். நியூ பேர்த் அடைஞ்சா நீங்கள் எட்டர்னிட்டிக்கு போக முடியும், உங்கள் வாழ்நாள் குறுகி இருக்காது, உங்கள் நித்தியமாக வாழுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே வந்துடுவீங்க அப்படி என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மைட்டி காட் அன்வைலிங், The unveiling of the mighty God. முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது தேவன் தன்னை திரை நீக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் யார் என்கதை திரை நீக்கி வெளிப்படுத்தியிருக்கிறார். Unveiling of the mighty God. பலமுள்ள தேவன் நம்மத்திலே திரை நீக்கி தன்னை வெளிப்படுத்துகிறார். வார்த்தையின் மேல் இருந்த முத்திரைகள் அது திறக்கப்பட்டு அது வெளிப்படுத்தப்படும். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தொங்கும் பொழுது மைட்டி காட் அன்வைலிங், அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். மைட்டி காட் அன்வைலிங் அந்த ஜனங்களுக்கு தெரியல. இப்பொழுது கடைசி காலத்தில் இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த முத்திரையை நீக்கி தன்னை வெளியரங்கமாக காமிக்கிறார். ஹல்லேலூயா. இதை பிலீவ் பண்ணாதான் நித்திய ஜீவன் உண்டு. சம் பீப்புள் வந்து அதை பிலீவ் பண்றதில்லை. There are some people who were not considered in redemption. அவங்க வந்து மீட்பில் அவங்க கணக்கில் வரல. அதான் மத்தேயு 13 அதிகாரத்தில் கோதுமை விதைக்கிறவன் கோதுமை விதைக்கிற பின்பு சாத்தான் வந்து களைகளை விதைக்கிறான். அவங்க டேர்ஸாக இருக்கிறாங்க. இந்த டேர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் அறுப்பு மட்டும் வளர விடுங்க, உலகத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் அனுமதிக்கும் சித்தம் கொடுக்குறார், வளரட்டும், அதை போய் பிடுங்கி போடாதுங்க. பின்பு அறுப்பு நேரத்தில் 30 சந்த வாசிக்கலாம்.
அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்காக கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை உன் களஞ்சத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார்.
இதோ நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா, அறுப்பு காலத்தில் நீங்கள் வந்து முதலாவது களைகளை அறுக்குங்க, அதை கட்டுக்கட்டா கட்டுங்க, பண்டல் பண்டலா கட்டுங்க. இப்பொழுது பண்டல் பண்டலா கட்டப்படுகிறது. நீங்க யாரு, நாங்க அந்த சாபனம், நீங்க யாரு இந்த சாபனம், இது பண்டல் பண்டலா கட்டப்படுது. அதெல்லாம் ஒவ்வொரு பண்டல் எதுக்காக சுட்டரிக்கப்படுது, கோதுமைய களஞ்சியத்துல சேருங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஹார்வெஸ்ட் சீசன்ல வந்திருக்கிறோம். ரெண்டும் உச்சக்கட்டத்துல வந்திருக்கு, களையும் உச்சக்கட்டத்துல வந்திருக்குது, கோதுமையும் உச்சக்கட்டத்துல வந்திருக்கிறது. கோதுமையானது அது களஞ்சியத்துக்கு போக வேண்டும், களை வந்து அக்னிக்கு இரையாக வேண்டும், லேக் ஆஃப் ஃபயர், அக்னி கடலுக்கு போக வேண்டும். சம் பீப்புள் வந்து அவங்க டேர்ஸாக இருக்கிறாங்க. அந்த டேர்ஸுடைய முடிவு என்னவென்றால் லேக் ஆஃப் ஃபயர். நம்ம வந்து வீட்டாக இருக்கிறோம், வீட்டினுடைய முடிவு என்னது, நம்ம களஞ்சியத்தில் நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போகிறோம். ஆமீன். இதான் வந்து யோபு 14 அதிகாரத்தில் சொல்கிற காரியம். அதன் பின்பு நீங்கள் வந்து யோபு 38 அதிகாரம் 4-7 வரைக்கும் வாசிக்கலாம்.
நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதனை அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே.
இதுல நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் குறித்து வாசிக்கிறோம். யோபே, நீ வந்து உன் அறையை கட்டிக்கொள், நான் உன்னிடத்துல கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல். நான் பூமியை அசிபாரப்படுத்தின பொழுது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் சொல். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை அறிந்திருந்தால் சொல். நான் பூமியை அசிபாரப்படுத்தினேன், அப்பொழுது நீ எங்கே இருந்தாய்? அப்பொழுது 7 வசனத்தில், அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர்கள் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. When the morning star sang together and all the sons of God shouted for joy, சந்தோஷத்துல அவங்க ஆரவாரம் பண்ணி கெம்பீரித்தார்கள், அப்பொழுது யோபே நீ எங்கே இருந்தாய்? உனக்கு தெரியுமா சொல். இதுதான் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். நீ தாயின் மூலமாக உலகத்துக்கு வந்திருக்கிறாய், ஆனால் நீ தாயின் வயிற்றில் உருவாறதுக்கு முன்னதாக நீ எங்கே இருந்தாய்? இதுதான் ப்ரீடெஸ்டினேஷனை நம்ம சொல்லுவோம். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள் நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன்.
ஆமென்.
எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். ரோமர் 8:30 தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தேவனுடைய பார்வையில் வி ஆர் குளோரிஃபைடு. ஆனால் அது இன்னும் நடக்கலை, மற்றெல்லாம் நடந்துட்டு. தேவன் நம்மை முன்னறிந்தார், முன்குறித்தார், நம்மளை அழைத்தார், நீதிமான்கள் ஆக்கினார், ஒரு நாளிலே மகிமைப்படுத்துவார். எவ்வளோ அழகாக இருக்கு. அதனால நீ எங்கே இருந்தா யோபு? நான் பூமியை அசிபாரப்படுத்தினேன். ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினார்னா அதுக்கு டைமே இல்லை, நமக்கு டைமே கால்குலேட் பண்ண முடியாது. In the beginning, God created heaven and earth. And the beginning, அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. In the beginning, அது ஆரம்பம் இருக்கிறது. ஆனால் என்னைக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அது எத்தனை 1000 வருஷம்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ நீ எங்கே இருந்தா என்று கேட்கிறார். ஒரு நாளில் இந்த பூமியை அசிபாரப்படுத்தினேன், நான் எல்லா கிரகங்களையும் உண்டாக்கினேன், இந்த பூமியை மனுஷன் வாழ்வதற்காக உண்டாக்கினேன், வேற எந்த கிரகத்திலையும் வாழ முடியாது. அவன் எத்தனை தடவை சந்திர மண்டலத்துக்கு போனாலும், செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும், அதுக்கு எத்தனையோ கோடி டாலர் செலவு பண்ணாலும் அங்க குடியிருக்க முடியாது. பைபிள்ல சொல்லியிருக்கு பூமியில மட்டும்தான் குடியிருக்க முடியும். அப்படி பைபிளை பிலீவ் பண்ணா ஏன் கொண்டு பணத்தை வீணா செலவு பண்ணணும்? ரஷ்யா அமெரிக்கா எல்லா நாடுகளும் ஏன் அந்த பணத்தை கொண்டு போய் அப்படி செலவழிக்கணும்? பைபிள்ல போட்டிருக்கு, அதை பிலீவ் பண்ணாதனால அவங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அங்க வாழ முடியாது. பைபிள் திட்டவட்டமா சொல்லியிருக்குது, இந்த பூமியை மனுஷன் குடியிருப்பதற்காக உண்டாக்கினார். இந்த பூமி மேல ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். இந்த பூமி ரெடீம் பண்ணப்படும். அதனால கர்த்தர் உலகத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்து அந்த உலகத்தை மீட்பதற்காக, இந்த பூமியை மீட்பதற்காக ரத்தத்தை சிந்தினார். வேற கிரகங்களுக்கு அவர் செய்யல. அப்படி மனுஷன் அதை நம்பாததுனால அவன் வந்து பல வருடங்களாக எவ்வளோ அமெரிக்கா வந்து எவ்வளோ டாலரை செலவு பண்ணுகிறது, எத்தனையோ கோடி டாலரை செலவு பண்ணுகிறது. என்ன பிரயோஜனம் அது? தேவனுடைய வார்த்தை இப்படி போட்டிருக்கு, நமக்கு அது வேண்டாம். ஒரு கிறிஸ்தவ நாடு தானே, சொல்லலாம்ல. அவங்க பைபிளை பிலீவ் பண்ணலை. இப்பொழுது நீங்க கவனிக்கும் பொழுது, நீ எங்கே இருந்தா யோபு அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவ புத்திரர்கள் கெந்தரித்து பாடினார்களே, அப்பொழுது நீ எங்கே இருந்த? எங்கே அவன் இருந்தான்? தேவனுடைய சிந்தையில இருந்தான். அல்லேலூயா,
ஆமென்.
He was a thought in the mind of God. He was an attribute in the mind of God. We came from the mind of God. நாம தேவனுடைய சிந்தையில இருந்து வந்திருக்கிறோம். ஆமென். நம்மளை எந்த காலத்துல ஆண்டவர் கொண்டு வரணும்னு சொன்னாரோ கண்டு வரோம். அப்பொழுது தேவ புத்திரர்கள் கெந்தரித்து பாடினார்கள் என்றால் அதுல நீங்களும் நானும் இருந்திருக்கிறோம். ஆமென். எப்படி அதை உறுதிப்படுத்த முடியும்? யோபு அங்க இருந்திருக்கிறான். அவன் ஒரு தேவ புத்திரன், அவன் ஒரு தேவ புத்திரன். அதனால நீங்களும் நானும் தேவ புத்திரர்களா இருக்கிறோம். அவன் அங்க இருந்தான்னா நீங்களும் நானும் அங்க இருந்தோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எரேமியா சொல்லுறா, தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கு முன்னாங்க நான் உன்னை தெரிந்து கொண்டேங்கிறார். எபேசியர் 1:4 என்ன சொல்லுது? உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம தேவனுடைய சிந்தையில ஒரு ஆட்ரிபியூட்டா இருந்தோம், ஒரு ஆட்டமாக இருந்தோம், ஒரு அணுவாக இருந்தோம். ஆனா இப்பொழுது ஆண்டவர் நம்மளை இந்த கடைசி காலத்துல கொண்டு வரணும் சித்தமாயிருந்தார். ஹல்லேலூயா. யோபை அங்க வந்து அந்த ஆதி காலத்துல கொண்டு வரணும்னு அவர் சித்தமாயிருந்தார். ஆமீன். அதுக்காக ஒரு பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணுகிறார், அவங்க மூலமா கொண்டு வர்றார். பேரண்ட்ஸ் நம்ம பாடியை பெறுகிறோம். நம்ம சோல் கேம் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மா தேவனத்திலிருந்து வரவில்லை என்றால் அது தேவனத்துக்கு போக முடியாது. அது தேவனத்துக்கு போக வேண்டும் என்றால் அது தேவனத்திலிருந்து வர வேண்டும். தேவனத்திலிருந்து வராத ஆத்மா தேவனத்தில் போக முடியாது. அதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, தேவ புத்திரர்கள் கம்பீரித்து பாடினார்கள், தேவன் இந்த பூமியை அசிபாரப்படுத்தும் பொழுது. இன்றைக்கு இந்த நேரத்துக்குரிய செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது, இட் இஸ் ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே உலகம் உண்டானது. உலகங்கள் தேவனுடைய விசுவாசத்தினாலே, நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:3 சொல்லியிருக்கிறது. அதனால இது தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. அப்பொழுது அவங்கெல்லாம் கெம்பிரிக்கிறாங்க, ஆண்டவர் இந்த உலகத்தை ஞானமாக உண்டாக்கிறார். கீழே தோண்டி பார்த்தா என்னெல்லாமோ இருக்கு, கோல்டு, சில்வர், கிரானைட் எல்லாமே இருக்குது. அசிபாரப்படுத்தி இருக்கிறார். நான் பூமியை அப்படி அசிபாரப்படுத்திருக்கேன், கோல்டு, சில்வர், கிரானைட் எல்லாத்தையும் வச்சு நான் அசிபாரப்படுத்திருக்கிறேன். லேயர் லேயரா இருக்கு, பெட்ரோல் இருக்கிறது, எல்லாமே இந்த உலகத்தை ஆண்டவர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார். அவ்வளவு எவ்வளவு ஞானமா உண்டாக்கி இருக்கிறார். இந்த மரம் செடிகளை எப்படி ஞானமா உண்டாக்கி இருக்கிறார். இந்த மிருக ஜீவன்களை எப்படி ஞானமா உண்டாக்கிறார். இந்த சந்திர மண்டலத்தையும் இந்த ஆகாய மண்டலத்தை எப்படி உண்டாக்கினார். அதை நினைக்கும் பொழுது அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நம்ம காட், எவ்வளவு பெரியவராக, எவ்வளவு ஞானவனா இருக்கிறார், எவ்வளவு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். Omniscient God. He is an omnipotent God. Amen. இத நினைக்கும் பொழுது நமக்கு வந்து உள்ளம் வந்து கெம்பி இருக்கிறது. Hallelujah. அதே போல இந்த மெசேஜ் அத ஹவர நீங்க கழி கூர்ந்தா, நீங்க இப்பொழுது இந்த மெசேஜை கேட்கும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வந்தா, நீங்களும் அங்க இருந்தீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த மெசேஜை கேட்கும் பொழுது முகம் வாடி போச்சு, வேற மாதிரி மாறுது அப்படின்னா நீங்க அங்க இல்லைன்னு அர்த்தம். இந்த மெசேஜ் நமக்கு கெம்பீரத்தை கொண்டு வருது. ஹல்லேலூயா. தேவன் எப்படி, அவருடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கு? இந்த பைபிள்ல ரூத் எஸ்தர்லாம் நமக்காக தான் வச்சிருக்கிறாரு. எல்லாமே வந்து எப்படி எல்லாம் ரிடெம்ப்ஷனை சொல்லுது, இது கெம்பீரிக்குது, நம்முடைய ஆத்மா கெம்பீரிக்குது. உங்களுடைய ஆத்மா கெம்பீரிச்சுன்னா நீங்க அங்க இருந்தீங்கன்னு அர்த்தம். இப்பொழுது உங்களுடைய ஆத்மா கழிவுறவில்லை என்றால் நீங்க அங்க இல்லைன்னு அர்த்தம். தேவனுடைய ப்ரோக்ராம்ஸ், அவருடைய பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன், இதெல்லாம் நம்ம வந்து அதை நினைக்கும் பொழுது, ரெடெம்ப்ஷன் இஸ் எ கிரேட்டர் ஒர்க் என்று நினைக்கும் பொழுது நம்ம அங்க இருந்தோம். ஹல்லேலூயா. உலகத்துக்கு மனுஷன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாது. பெற்ற தாய் தப்பனை சபிப்பான், அவன் தாய் மூலமா, பெற்ற தாய் மூலமா சபிப்பான். நீ எங்க இருந்து வந்த, நீ எங்க போற, செத்தா எங்க போறா தெரியாது. அவன் எதுக்காக பிறந்தான் தெரியாது. இந்த உலக வாழ்க்கையை குறித்து ஒரு பர்பஸ் அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படலை. இப்பொழுது யோபின் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படாதனாலே அவன் புலம்புகிறான். பின்பு என்ன பத்தொன்பது, இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார், நீ உலக தோற்றத்துக்கு நான் பூமியை அசீபாரப்படுத்தும் பொழுது யூ ஆர் எ சன் ஆஃப் காட், நீ தேவபுத்திரன், நீ கம்பீரித்து பாடுனா. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய சிலாக்கியம் வச்சிருக்கிறார். நம்ம உலக தோற்றத்துக்கு முன்னாக பூமியை அசீபாரப்படுத்தும் பொழுது நம்ம அங்கே இருந்தோம். ஆமீன். இதுதான் ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த எலக்ட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளுடைய முன் உலகத்தில் வருவதற்கு முன்னதாக அவங்க இருந்தார்கள். ஆண்டவர் யோபை வந்து எந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டும், ஆபிரகாமை எந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டும், டேனியலை எந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டும், எலஜாவை எந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டும், அவர் மாம்சத்தில் எப்பொழுது பிறக்க வேண்டும், பவுலை எப்பொழுது கொண்டு வர வேண்டும், மார்ட்டினை எப்பொழுது கொண்டு வர வேண்டும், வெஸ்லியை எப்பொழுது கொண்டு வர வேண்டும், உங்களை என்னை எப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்று அந்த காலத்தை நீங்க சூஸ் பண்ணல, அவர் சூஸ் பண்ணார். அவருடைய சிந்தையில இருந்து ஆண்டவர் இங்க கொண்டு வருகிறார். எல்லாருமே உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாக அவருடைய சிந்தையில இருந்தாங்க. எல்லாருமே, எல்லா பைபிள்ல இருக்க எல்லா பரிசுத்தவான்களின் சிந்தத்தில இருந்து அவர் அந்த டைமை சூஸ் பண்ணி அவங்களை உலகத்துல கொண்டு வந்து தம்முடைய பர்பஸை நிறைவேற்றுகிறார். இதுதான் உலக வாழ்க்கை, ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மேன்ஸ் லைஃப். அதன் பின்பு என்ன சொன்னால் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், பத்தொன்பது இருபத்தஞ்சிலிருந்து வாசிக்கலாம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது.
அதனால அடுத்த பகுதி, கடைசி பகுதி நான் சொல்றது இந்த வசனம், முக்கியமான வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்த்தேன், அவரை நானே பார்ப்பேன். இதெல்லாம் நான் நான் வருது. யோபு இந்த நேரத்தில் தன்னை பர்சனலாக சொல்லுகிறான், நாங்கள் நமது அப்படின்னு வரல, புளூரல்ல சொல்லாதபடி பர்சனலா சொல்றான். அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசணும். நம்ம என்ன சொல்லுகிறான் இப்பொழுது, இட்ஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். இதான் செவன் சீல், யோபு செவன் சீல் வந்து யோபு ஏழாம் முத்திரையிலே இருக்கிறான். யோபுக்கு ஏழாம் முத்திரையின் தரிசனம் வருது. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்படுது. ஆமீன். என்னுடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. எனக்கு என் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கணும்னா நான் இப்போ தைரியமாக இருக்கிறேன். நான் சாபனத்தில் இருக்கும் பொழுது என் முத்திரைகள் உடைக்கப்படலை. வேர்ல்டு விஷனில் இருந்தேன், ரொம்ப தொல்லை, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடியின மாதிரி அகஸ்தீம் பீட்டர் ஐயால் பிரச்சனை வரும். இங்கே குடியாரங்க இருந்துட்டு ஒரே தொல்லை, இந்த பக்கம் குடியாரங்க, அந்த பக்கம் குடியாரங்க, சர்ச்சை நடத்தே விட மாட்டாங்க. குடியாரங்களோடு நான் எவ்வளோ போராடி இருக்கேன், எத்தனையோ வருஷம் போராடி இருக்கேன். என்னடா அங்கேயும் பிரச்சனை, அவர்கிட்ட போனால் பிரச்சனை இருக்குது, நீ வந்து பெட்டை எடுத்துகிட்டு நீ பேர், நீ அங்கே இருக்காதம்பாரு. அப்புறம் அடுத்த நேரத்தில் அன்பாக பேசுவார். இங்கே பார்த்தா குடியாரங்க பிரச்சனை. என்ன பண்ணுறது, ரெண்டு பக்கமும் போராட்டம். இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நான் வந்து குழப்பத்தில் இருந்தேன், வேறு மிஷனுக்கு போயிடலாமா, வேறு ஒரு டினாமினேஷன் போயிடலாமா, வளர்ச்சல வாக்கத்தை விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அஞ்சு பேர் வரமாட்டாங்க, அஞ்சு ஆத்மா வர்றது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் பத்து பேர் வந்தால் பெரிய அதிசயம். இப்படியாப்பட்ட இருக்கும்பொழுது வரும்பொழுது இப்பொழுது என்னன்னா, இந்த செய்தியை கடந்த முனை என் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டுட்டு. ஹல்லேலூயா. நான் எங்கே இருந்து வந்தேன், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், எங்கே போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் என் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் வரலன்னா யாருக்குமே வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படாது. பிரதர் பெர்னாமுக்கு வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படலை. அவர் இந்த மெசேஜில் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாலும், அவர் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணினாலும், அவர் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம், அவருடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படலை. 1946 மே மாதம் 7 அவர் 3 உபவாசம் எடுத்து ஜபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். ஹல்லேலூயா. அதான் செவன் சீல். ஹல்லேலூயா. அந்த செவன் சீல் வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. உனக்கு மோசேக்கு 2 கொடுத்த போல உனக்கு கொடுக்கிறேன். நீ வியாதிகளுக்காக ஜபிக்கும் பொழுது அந்த கையை பிடிக்கும் பொழுதே உனக்கு சிம்டம்ஸ் வரும். உன்னுடைய இடது கையை வச்சு வியாதிகளுடைய வலது கையை பிடிக்கணும். இடது கையை வச்சு அவங்க வலது கையை பிடிக்கும் பொழுது உனக்கு வைப்ரேஷன் வரும். அப்பொழுது அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்ல முடியும். அதன் மீது நீ ஜபிக்கும் பொழுது உன்னோட வைப்ரேஷன் உன்னை விட்டு போயிடும். அப்பொழுது அவங்களுக்கு சுகமாயிட்டு. பின்பு நீ உத்தமமாக இருந்தால் ஒரு மனுஷனுடைய ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சரை சொல்ல முடியும். அவனுடைய பேரை சொல்ல முடியும். எதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்ல முடியும். இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. பின்பு வந்து ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. ஹல்லேலூயா. வார்த்தையானது உனக்கு திறக்கப்படும். இவ்விதமாக ஆண்டவர் இந்த திரிபுல் மினிஸ்ட்ரி வெளிப்படுத்தணும். நீ ராஜாக்களுக்கும் போய் ஜெபம் பண்ணுவாய், உலகமெங்கிலும் நீ போவாய்னு சொல்லும் பொழுது என்ன அவருடைய வாழ்க்கையின் ரகசியம் வெளிப்படுத்தப்படும். இதுக்காகத்தான் உன்னை உலகத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். முடிஞ்சு போச்சே, அதுக்கு வேற குழப்பம் வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எதற்காக இருக்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்ச பிறகு என்ன குழப்பம் உங்களுக்கு? லைஃப்பை பற்றி குழப்பமே இல்லை. அந்த வெளிப்பாடு வரும்பொழுது ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு ஹெல்த் வந்துடும், உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி வந்துடும். உங்கள் பிசாசு உங்கள் மேலே பிடியே வைக்க முடியாது. சிலர் இந்த மெசேஜில் வந்தாலும், இந்த சர்ச்சில் வந்து வசனத்தை கேட்டாலும் அவங்களுடைய வாழ்க்கை முத்திரை உடைக்கப்படாமல் இருக்கிறது. அதனால்தான் அவங்க மனசீகத்தன்மையாக நடக்கிறார்கள். அவங்க விசுவாசத்தில் நடக்க முடியவில்லை. இன்னும் வாழ்க்கையில் முத்திரை உடைக்கப்படலை. இன்னும் லைஃப்பை பற்றி கிளியர் விஷன் இல்லை. இப்பொழுது யோபுக்கு அந்த விஷன் வருகிறது. இந்த கமிங் ஆஃப் த லார்ட், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவத், வில் ஸ்டாண்ட் இன் த லாஸ்ட் டேஸ். அவர் கடைசி நாளில், ஹீ வில் ஸ்டாண்ட் அட் த லேட்டர் டே அப்பான் த இயர். அவர் பூமியின் மேல் கடைசி நாளில் நிற்பார். அப்பொழுது இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து அவரை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ஹல்லேலூயா. இதுதான் செவன் சீல் விஷன். இதுதான் பிரேக்கிங் ஆஃப் த சீல்ஸ் இன் ஜோப்ஸ் லைஃப். அவன் வாழ்க்கையிலே முத்திரைகள் உடைக்கப்படுகிறது. என் மீட்பர், மை ரெடீமர் லிவத். அவர் ரெடீமர் லிவத்னு சொல்லலை, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கான்னு சொல்ல, தனக்கு பர்சனலா சம்பந்தப்படுத்துகிறான். மை ரெடீமர் லிவத். ஆமென். நமது கர்த்தர், நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்லலை. என் கர்த்தர், என் மீட்பர், மை ரெடீமர் லீவத். அவர் கடைசி நாளிலே பூமி மேல் நிற்பார். ரெண்டு வரை இந்த ரெடெம்ஷன் வந்து 2 இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் அப்படி சொல்லப்பட்டது. அதாவது எப்படின்னா, பழைய ஏற்பாடு கடைசி முடிவு வரும்பொழுது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருகிறார். கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி அங்கே மீட்பை கொண்டு வருகிறார், மீட்பை சம்பாதிக்கிறார். பர்சேஸ் அவர் சால்வேஷன் அண்ட் கால்வரி ட்ரீ ரெடாம்ஷன் ஒர்க்கை அவங்க செய்கிறார். அதன் பின்பு இந்த புதிய ஏற்பாட்டு கடைசி காலத்தில் அவர் இறங்கி வருகிறார். நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். அது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் இறங்கி வருகிறார். செவன் சீல் விஷன் இப்பொழுது வருது. இது ரியாலிட்டி, அது ஷேடோவாக இருக்கிறது. இறங்கி வந்து என்ன செய்கிறார் என்றால், முத்திரைகளை உடைத்து வார்த்தையின் மேல் இருக்கிற முத்திரைகள், வார்த்தையின்லே இந்த புஸ்தகம் 7 முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த செவன் சீல்ஸை வந்து அவர் பிரேக் பண்ணி வார்த்தையில் மறைந்திருக்கிற கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு மாம்சத்திலே வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தினார். Mighty God unveiled before us. நம்முடைய கண்களுக்கு முன்பாக திரை நீக்கப்பட்ட வல்லமை உள்ள தேவன், இன்றைக்கு வார்த்தையிலே மறைந்திருக்கிற கிறிஸ்து, அந்த வார்த்தையில் இருக்க முத்திரைகள் உடைக்கப்பட்டு இந்த புஸ்தகம் 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்டிருக்கு, நீக்கப்பட்டு இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கு. அதனால ரெண்டு காரியங்களை பார்க்கணும். ரெண்டு முறை அவர் இறங்கி வருகிறார். ஒன்று, அவர் ஃபர்ஸ்ட் முறை மாம்சத்தில் வந்தார், இப்பொழுது அவர் மைட்டி ஏஞ்சலாக வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் யோபு வந்து என்ன செஞ்சார்னால இந்த விஷனை பார்க்கிறான். இப்பின்பு அவனுடைய காலத்துக்கு பிறகு அது நிறைவேறுது. இப்பொழுது நம்ம இதெல்லாம் நிறைய குறிப்பு வச்சிருக்கிறேன், அதெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்லை, நேரம் அதிகமாகுது. நான் வந்து ஒரு லாங் ப்ரீச்சராக இருக்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. நான் வச்சிருக்க குறிப்புகளெல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப நேரம் போகும். அதெல்லாம் ஜென்ரலாக நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்கள் கவனிக்கும் பொழுது, ரெடெம்ப்ஷன் இஸ் அ கிரேட்டர் ஒர்க் தேன் கிரியேஷன். இந்த வானத்தை பூமி உண்டாக்கினது பெரிய காரியம், அதை விட பெரிய காரியம் அந்த கர்த்தர் வந்து மனுஷனா வந்து நமக்காக ஜீவனை கொடுப்பது. இட்ஸ் எ கிரேட்டர் ஒர்க். ஆனா உலகம் என்ன செய்யுதுன்னா, அந்த வானத்தை பூமியை ஆராய்ச்சி பண்ணுது, இவ்வளவு பெரிய உலகம் இருக்குது, அதை பெருசா நினைக்குது. ஆனா அதே கர்த்தர், இதை உண்டாக்கின கர்த்தர் மனுஷனா வந்து அவர் மீட்பராக வந்தாருங்கத அதை வேல்யூ பண்ணல. அதை திருத்துவத்தை போட்டு ஒரே குழப்பு குழப்பின்னு குழப்பி விட்டுருதாங்க. எல்லா சாபன போதர்களும் அவங்க விசுவாசிகளை ரெட்டிப்பா நரகத்தின் மகனா மாத்திருந்தாங்க. இவங்க ஒரு மடங்கு நகர நரகத்தின் மகன், அவங்க விசுவாசிகளை ரெட்டிப்பா நரகத்தின் மகனா மாத்திருந்தாங்க. நீங்க ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி சமுத்திரத்தையும் மலையும் தாண்டி போறீங்க, அவன் உங்க மார்க்கத்தான் ஆன பிறகு, உங்க சாபனத்துல சேர்ந்த பிறகு அவனை ரெட்டிப்பா நரகத்தின் மகனா மாத்திருங்கன்னு இயேசு சொன்னதுதான் நான் சொல்றேன். ஏன்னா திருத்துவத்தை போதிச்சு அதை வந்து அந்த ஆத்மாவை நாச வேலை பண்ணியிருந்தாங்க. Redemption is a greater work. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் யெகோவா தேவன் மாம்சத்தில் வந்தார். எதற்காக? அவர் ரெடீமராக வந்தார். ஆமென். நம்மளை மீட்கும். அது greater work. அது பெரிய காரியம். சிருஷ்டிப்பை விட அது பெரிய காரியம். ஆமென். இப்பொழுது அவன் என்ன சொல்றான்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்கும் பொழுது என் மாம்சத்தை ஸ்கின் வம்ஸ் வந்து என்ன செய்யும் என்றால், தோல்ல நமக்குள்ளே நிறைய புழுக்கள் இருக்கிறது, செத்தாச்சுன்னா நமக்குள்ள இருக்க புழுக்களே நம்மளை சாப்பிட்றோம். இந்த ஸ்கின் வம்ஸ் வந்து என்ன சாப்பிட்டு அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டாலும், என் தோல் முதலாளி அழுகி போனாலும், நான் என் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எங்க வந்துடுவேன்? ஹல்லேலூயா. நான் ஒரு வாலிபனாக மாறிவிடுவேன். அவர் என்ன செய்வார் என்றால், நான் கல்லறையில் இருக்கிற எண்ணெய் வந்து உயிர்ப்பிப்பார். டஸ்ட்டுக்கு டஸ்டா போன எண்ணெய், இந்த ஸ்கின் வாம்ஸ் என்ன சாப்பிட்டு விட்டது, தோல் அழுகி போனது, எண்ணெய் வந்து இருக்கும்போது நான் எங்க வருவேன்? பிறகு அவர் என்னை கூட்டிக்கிட்டு மேலே போயிருவார். மத்தேயு 27:50-53 வாசிக்க நேரம் கிடையாது. நம்மளுக்கெல்லாம் தெரியும், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு என்ன, கல்லறைகள் திறக்கப்பட்டது, மறித்து போன பசுத்தவான்கள் எழும்பினார்கள். யோபு அங்க எழும்புறான். ஃபர்ஸ்ட் ஆள் யோபு தான். அதெல்லாம் அவன் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். என் மீட்பர் இயேசு கிறிஸ்து பழையற்பாட்டு காலத்துல வாழுகிறான். அவன் சொல்றான், மை ரெடீமர் லிவத், அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய மாம்சம் தோல் மூலம் அழும்பு, என்ன ரெசரக்ஷன்ல கொண்டு வருவார். நான் எங்க மாறுவேன்? நான் குளோரிஃபைட் கண்டிஷன்ல வருவேன். அழிவில்லாத சரீரத்தை பெற்று பின்பு 40 நாளைக்கு பிறகு என்னை அவர் மேல கூட்டிக்கிட்டு போயிருவார். ஹல்லேலூயா. இதுதான் அவனுடைய விஷன். அதே போல இந்த கடைசி காலத்துல அவர் மைட்டி ஏஞ்சலா வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? உங்களை மகிமையில கொண்டு சொல்வதற்காக. உங்களுடைய பாடியை சேஞ்ச் பண்ணி உங்களை மகிமையில கொண்டு சொல்றதுக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே அவர் பூமியின் மேல் நிற்கிறார். He is my redeemer. அவர் என்னுடைய மீட்பர். என்னுடைய இதோ பாடி ஓல்ட் ஆகி அது டயர்ட் ஆகி அது வார்ன் அவுட் ஆயிருது. சில நேரத்தில் வார்ன் அவுட் ஆயிரும், ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு பலத்தை எல்லாத்தையுமே இழந்துருவோம். அப்படி போனாலும், என்னுடைய தலையில முடி கொட்டி போனாலும், என் பல்லு விழுந்து போனாலும், என் தோலில சுருக்கம் ஏற்பட்டாலும், என்னுடைய தோள்பட்டை தொங்கி போனாலும், எல்லா விதமெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இதை எங்க மாத்துவார்? அதுக்காக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அதுக்கு தான் செவன் சீல். ஹல்லேலூயா. செவன் சீல பிலீவ் பண்ணனா நோ ஹோப். ஒரு மனுஷன் நம்பிக்கை கிடையாது. மெசேஜ்ல இருந்து செவன் சீல பிலீவ் பண்ணனா மெசேஜ்ல இல்ல, அவன் அவிசுவாசியிலே அந்த மனுஷன் கேடுகட்ட அவிசுவாசி. பாருங்க இந்த செவன் சீல் வந்து என்னன்னா, இட் இஸ் எ கேனிங் ஆஃப் த லார்ட். ஹல்லேலூயா. ஜோபுக்கு அந்த செவன் சீல் வரும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான், இந்த தோல் முதலாளி அழுகி போன பின்பு என் மாம்சத்திலிருந்து, என் மாம்சத்திலிருந்து சொல்லுகிறான், நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க, அவங்க தரிசனம் கண்டாங்க, இயேசுவை பார்த்தாங்க, இவங்க சும்மா இயேசுவை பார்த்தா பார்த்தேன்னு பொய் சொல்லுவாங்க. இந்த பாஸ்டர்கள்லாம் ஃபுல்லா பொய், அல்லது பிசாசு தான் அவங்களுக்கு தரிசனமாகறானோ அப்படி பிரமையை காண்பிக்கிறானோ தெரியாது. பொய் சொல்றாங்களா அல்லது அவங்க பிரமையா இருக்கிறாங்களா, அந்த பிரமை மாதிரி காமிப்பான். யோபுக்கு ரியல் விஷன் வருகிறது. அதே போல நமக்கு இன்னைக்கு ரியல் விஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார், மேகத்திலே வந்திருக்கிறார். மைட்டி ஏஞ்சல் டிசன்டட் ஃப்ரம் எதற்காக, என்னை குளோரிஃபிகேஷன்ல கொண்டு செல்வதுக்கு. நான் ஒரு நாள் எங்க மாறுவேன். ஹல்லேலூயா. இந்த தோல் முதல் அழுகி போனாலும், அது ஒருவேளை மறிக்கவில்லை என்றால் அது ஓல்ட் ஏஜ் ஆகி சுருங்கி போகும், பலம் குறைஞ்சி போகும், நர வயதை அடைய வேண்டியதாய் வரும், முடிகள் நரைச்சி போகும். அவ்விதமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னை மறுபடியும் எங்கா மாற்றுவார். அதான் ரெடெம்ஷன். முதல்ல சோல் ரெடி ஆகணும். சோல் ரெடி ஆகணும்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல வரணும். இதை மாதிரி ஒரு கிறிஸ்டியன் அட்மாஸ்பியரில் வந்தால் தான் சோல் ரெடி ஆகும். இந்த சோல் ரெடி ஆனால் தான் பாடி ரெடி ஆகும். பாடி ரெடி ஆனால் தான் மேலே போக முடியும். அதனால் முதல்ல என்ன தேவை, கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் தேவை. ஒரு நல்ல கிறிஸ்தவ சூழ்நிலை தேவை. ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலை உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். இந்த சபையில் ஆவிக்குரிய சூழ்நிலை இருக்க வேண்டும். பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கக்கூடாது. சாத்தான் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால இங்க கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் இருந்தா, நமக்குள்ள அந்த கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர்ல நம்ம வாழ்ந்தால் நம்முடைய சோல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நம்முடைய சோல் சேஞ்ச் ஆகும், நம்முடைய நேச்சர் சேஞ்ச் ஆகும், பின்பு நம்முடைய பாடி சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்துக்கு போயிடும். டைமென்ஷனல் டிராவல். நம்ம செவன்த் டைமென்ஷனுக்கு போவோம். சிக்ஸ்த் அண்ட் செவன்த் டைமென்ஷனுக்கு போய்விடும். ஹல்லேலூயா. என்னது இப்படியாச்சும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். ஆமென். அதுக்கு செவன் சீல் வர வேண்டும். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் முடிவு காலத்திலே கடைசி நாள் அது, லாஸ்ட் டேஸ்ல. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார், யோபை உயிரோடு எழுப்புகிறார். யோபுக்கு வந்து பாடி சேஞ்ச் வருகிறது, ரெசரக்ஷன் வருகிறது, பாடி குளோரிஃபைட் கண்டிஷன் ஆகிறது. 40 நாள் வரைக்கும் அவன் அங்கே இருந்தான். பின்பு ஆண்டவர் அவனை கூட்டி வாசல்களே உயருங்கள், அநாதிக்கலே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். ஒரு சேனையை கூட்டிக்கிட்டு போறார். ஓல்ட் டெஸ்டமென்ட் எலெக்ட் பீப்பிளை கூட்டிகிட்டு போறார். இப்பொழுது ஏழுசபை கால பரிசுத்தவான்கள் எல்லாம் மறித்து அவங்க 6ஆம் பரிமாணத்தில் இருக்கிறாங்க. இதை கர்த்தர் கடைசி நாளிலே இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். முதலாவது அவங்களுக்கு ரெசரக்ஷன் நடக்கும், பிறகு நமக்கு பாடி சேஞ்ச் வரும். இது அந்த நாட்கள் குறைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. காலையில் பிரசங்க தான். பின்பு இரண்டு தரத்தாரையும் கூட்டிக்கிட்டு நம்ம எல்லாரும் இயேசுவே ஆகாயத்திலே சந்திப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்களிலே சோந்து போயிருக்கிறேன். 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது.
இதோ இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது என்று அங்கே சொல்லுகிறான். ரெடெம்ப்ஷனுக்கு சில உதாரணங்களை கொடுத்து முடிக்க போறேன். இளையகுமாரன் ப்ராடிகல் சன், அவன் அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறான். அவனுக்கு சுதந்திரம் இருக்குது. ஹி ஹேட் அன் இன்ஹெரிட்டன்ஸ். அதனால் அவன் விழுந்து போனான், தாப்பனை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஹி எண்டட் அப் இன் அ ஸ்ட்ரேஞ்ச் கண்ட்ரி. இப்பொழுது அந்நிய தேசத்தில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அங்கே போய் முடிந்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை பன்றிகளுக்கு போடுகிற தவிடுக்கு சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. ரொம்ப லோவஸ்டாக போயிட்டான். கந்தையை அணிந்திருக்கிறான். அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்பொழுது அவன் யோசிக்கிறான், நான் என்னுடைய தாப்பன் வீட்டுக்கு போய் அவனுடைய வேலைக்காரில் ஒருத்தராய நான் செட்டில் ஆக போகிறேன். என் லைஃப் வந்து நான் வேலைக்காரனாக ஆகிட்டுவேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். அதான் வேலைக்காரில் ஒருவராக வைத்துக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி போகிறான். ஹீ கேம் ஆல் த வே பேக். எவ்வளோ தூரம் போனானோ அவ்வளோ தூரம் வர்றான். ஒரு ஆத்மா கத்தரை விட்டு எவ்வளோ தூரம் போச்சோ அவ்வளோ தூரம் வரணும். 100 மைல் போனால் திருப்பி 100 மைல் வரணும். 50 மைல் போனால் 50 மைல் வந்துடலாம். 10 மைல் போனால் 10 மைல் வந்துடலாம். அதுக்கு தான் ரொம்ப காலம் பின்வாங்கி போனவங்க ரொம்ப தூரம் நடக்கணும். அவங்க இவன் எவ்வளவு தூரம் போனானோ அவ்வளவு தூரம் நடந்து வர்றான். அதனால இப்பொழுது வேலைக்காரனா செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றான். ஆனா தகப்பன் அவனை வேலைக்காரனா வைக்கல, மகனா ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. வேலைக்காரனா வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? ரெடெம்ப்ஷன் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் அந்த ஓமையில வராது. அந்த பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன் வந்து அங்கே முறிச்சு போட்ட மாதிரி ஆயிரும். அது டேலி ஆகாமல் போயிடும். அதனால அவன் வேலைக்காரனா வச்சுக்கிட்டுன்னு சொன்னாலும் தாப்பன் மகனாக ஏற்றுக்கிட்டான். கொளுத்த கன்றை அடிப்பித்து விலையிருந்த வசரத்தை தரித்து அவனுக்கு பாதரட்சை மோதிரத்தை போட்டு எனக்கும் அவங்க சந்தோஷப்படுகிறான். ஹல்லேலூயா. இதுதான் ரெடெம்ப்ஷன். ஏனென்றால் அவன் தகப்பனுடைய அறையிலிருந்து வந்திருக்கிறான். தகப்பனுக்குள்ள அவன் இருந்தான். ஒரு அணுவாக ஜீவ அணுவாக இருந்தான். Allah, he came from the lines of the Father. நம்ம தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்துக்கு திரும்பி வருவோம். அதான் ரெடெம்ப்ஷன். தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்றால் அவன் தகப்பனத்திலிருந்து அவன் வந்திருக்கிறான். திருப்பி தகப்பனத்தில் வருவது இதான் ரெடெம்ப்ஷன். எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு போகிறது தான் ரெடெம்ப்ஷன். நம்ம அந்த இடத்துலேருந்து வரலைன்னா அங்கே எப்படி போக முடியும்? சர்ப்பத்தின் வித்தாக இருந்தால் எப்படி போக முடியும்? நம்ம தேவனிலிருந்து வந்திருக்கிறோம். வி கேம் ஃப்ரம் காட், வி கோ பேக் டு காட். அதான் ரெடெம்ப்ஷன். நம்ம திருப்பி வந்த இடத்துல நம்ம விழுந்து போனோம். இப்போ திருப்பி வந்த இடத்துக்கு போறதுக்கு தான், அதுக்கு பேர் தான் மீட்பு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். God has a way to bring man back as son of God. அவனை வேலைக்காரனா வைக்காதபடி மகனாகவே ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் அதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். அந்த வழிதான் கல்வரி. கல்வரியில் அவர் ரத்தத்தை சிந்தும் பொழுது இதை அதங்க வழியை நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம தேவனத்தில் வருகிறோம். ரத்தம் ரத்தம்னாலும் சாபனத்துக்காரங்க வர முடியாது. ஏன்னா நீ தேவனுடைய சிந்தையிலேருந்து வரல. தேவனத்தில் போக முடியாது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் வாய் வலிக்க சொன்னாலும் நீ போக முடியாது. ஏன்னா நீ வந்து எந்த இடத்துலேருந்து வந்தியோ அந்த இடத்துக்கு போகிறதா ரெடெம்ப்ஷன். நம்ம பொருளை கொண்டு மார்வாடி கடையில் அடமானம் வைக்கிறோம். திருப்பி வட்டியும் பணத்தையும் கொடுத்து நம்ம திரும்ப கொண்டு வருகிறோம். அது நம்மக்கிட்ட முதல்ல இருந்துச்சு. அது நமக்கு சொந்தமானதாக இருந்துச்சு. கொஞ்ச நாள் மார்வாடி கடையில் இருந்தது. அதை நம்ம மீட்கிறோன்னா எடுத்தோம். மறுபடியும் நம்ம ஓனர்கிட்ட வருது. ஒரிஜினல் ஓனர்கிட்ட வருது. அதே போல் நம்ம தேவனத்தில் இருந்தோம். தேவனத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்து இழக்கப்பட்டு போனோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். கல்வாரியில் அந்த கிரயத்தை செலுத்தினார். இப்பொழுது நம்ம அதை பிலீவ் பண்ணும் பொழுது அந்த ஜீவன் ஒவ்வொரு காலத்து வார்த்தையில இருக்கிறது. அந்த மெசேஜ் இஸ் தி பிளட் ஆஃப் தி ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால நம்ம அந்த மெசேஜினால மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த ஒரிஜினல் ஓனர்கிட்ட போயிருந்தோம். இதுதான் ரெடெம்ப்ஷன். மற்றபடி அவங்க மீட்டப்பட முடியாது. வேற வழியே கிடையாது. ரெடெம்ப்ஷனை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க கானான் தேசத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவங்க வாழ்ந்தாங்க. அது அவங்களுடைய ஒரிஜினல் பிளேஸ், ப்ராமிஸ் லேண்டு. பின்பு எகிப்துக்கு போகிறாங்க. அதன் பின்பு மறுபடியும் பாதர்ஸ் லேண்டில் போகும்பொழுது ரெடெம்ப்ஷன். இதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன். எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அதே இடத்துக்கு திரும்புவது. அவங்க கானான்லேருந்து வராமல் அவங்க கானானுக்கு போக முடியாது. முதல்ல அவங்க கானான் தேசத்துலேருந்து வரணும். வந்து இங்கே 400 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அவங்க அந்த இடத்துக்கு போய் அதை சுதந்திரித்து கொள்ளும் பொழுது அதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு போறாங்க. எருசலேமில் அவங்க முதல்ல எருசலேமில் ஒரிஜினல் பிளேஸ் எருசலேம். அந்த எருசலேமிலிருந்து 70 வருஷம் பாபிலோனுக்கு போறாங்க. மறுபடியும் ஆண்டவர் அவங்களை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். 70 வருஷத்துக்கு பிறகு கொண்டு வர, அதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன். அதே போல இப்பொழுது கிபி 70 அவங்க இஸ்ரேல் நாட்டில இருந்து உலகமெங்கும் 80 நாடுல சிதறடிக்கப்பட்டாங்க. மறுபடியும் அவங்க சொந்த தேசத்துக்கு வர்றதுதான் ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. ஏதேனிலே ஆதாம் ஏவாளி இருந்தாங்க. நம்ம ஏதேனிலே பிறந்திருக்க வேண்டும். அதனால் அவங்க செய்த பாவத்தினாலே ஏதேனுக்கு வெளியே பிறந்தோம். மறுபடியும் அந்த ஏதேனுக்கு போறது தான் ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன். எங்கிருந்து வந்தோமோ அங்கே போகுது. நம்ம ஏடேன்ல இருந்து வந்தோம். நம்முடைய ஆதாம் ஏவாள் வந்து, ஆதி தகப்பன் தாய் வந்து ஏதேன்ல இருந்து அவங்க வெளியே வந்தாங்க. திருப்பி ஆடம் அண்ட் ஈவு ஏதேனுக்கு போறது தான் ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. உன்னை கெட்டு போகணும், அதை பிறகு சரிப்படுத்தணும். இந்த உலகம் வந்து காட்ஸ் ஏடனாக இருந்தது, இப்பொழுது அது சேட்டன்ஸ் ஏடனாக இருக்கிறது. இது பாவம் நிறைந்த உலகமாய் இந்த இந்த பூமியை மறுபடியும் அந்த நிலைக்கு கொண்டு வருது, முன்னால இருந்த மாதிரி கொண்டு வருது. அதுக்கு பேர் தான் ரெடெம்ப்ஷன். எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம் என்றால், அந்த ரெடெம்ப்ஷனை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆவியின் முதற் பலங்க ரோமர் 8:23 வாசிக்கலாம். ரோமர் 8:23.
அதுவும் அல்லாமல் ஆவின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
இதோ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவன் எப்படி இருந்தான், அவன் எங்கா இருந்தான், அவனுக்கு முதுமை கிடையாது, வியாதி கிடையாது. அந்த ஸ்டேஜில் இருந்தா நம்ம விழுந்துட்டோம். இப்பொழுது அதே ஸ்டேஜுக்கு கொண்டு வருது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்காக நமக்குள்ளே காத்து தவிக்கிறோம். இந்த பாடி சேஞ்ச் வர்றதுக்காக நம்ம காத்துருக்கோம். நம்ம முதல்ல மனுஷன் ஆண்டவர் அப்படி உண்டாக்கினார், அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் கொண்டு போறது தான் ரெடெம்ப்ஷன். இதற்காகத்தான் அவர் பிரைஸை செலுத்தினார். இந்த கடைசி காலத்தில் இந்த ரெடெம்ப்ஷனை கிளைம் பண்ணதுக்காக இறங்கி வந்திருக்கிறோம். ஆமென். அன்றைக்கு யோபு அந்த தரிசனத்தை பார்க்கிறான். முதலாவது அந்த உயிர்த்தெழுதலை குறித்த தரிசனத்தை பார்க்கிறான். அவன் பிறகு அது அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்து அதை அவனுக்கு நிறைவேற்றுகிறார். அவனுக்கு பாடி சேஞ்சை கொண்டு வருகிறார். அவனுக்கு முதல்ல நியூ பர்த், ரெண்டாவது அவனுக்கு பாடி சேஞ்ச் வருகிறது. அவன் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதே போல இந்த கடைசி காலத்திலே அவர் மறுபடியும் இறங்கி வந்திருக்கிறார். எதற்கு? அன்றைக்கு யோபுக்கு செய்த அதே காரியத்தை செய்வதற்காக. உங்கள் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படுகிறது. மோசே வந்து பார்வோனியினுடைய அரண்மனையிலே வாழ்ந்தான், 40 வருஷம் வாழ்ந்தான். எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்று தேறினவனாக இருந்தான். பேரோ அவனை நெக்ஸ்ட் பேரவா மாற்றணும்னு நினைத்தான். எகிப்துக்கு அதிபதியாக மாற்றணும்னு நினைத்தான். பேரோக்கு அப்படி ஒரு பிளான் இருந்தது. ஆனால் அவனுக்கு அந்த பிளான் கிடையாது. ஆண்டவர் அவனை குறித்து வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ஒரு ப்ராஃபிட் ஆஃப் காட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் பார்வோன் அவனை நெக்ஸ்ட் பேரவா மாற்றணும், எகிப்துக்கே அதிபதியாக மாற்ற வேண்டும் என்று நல்ல டீச்சிங், நல்ல ட்ரைனிங் கொடுத்திருந்தான். 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்டான். ஆனால் கத்தர் அதை விட மேல பிளான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ப்ராஃபிட் ஆஃப் காட், உன்னை நான் ஒரு ப்ராஃபிட்டாக கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் இந்த பார்வோன், இந்த பிசாசு, உன்னை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், நீ அப்படி ஆயிடலாம், இப்படி ஆயிடலான்னு அவன் உனக்கு சொல்கிறான். ஆனால் நான் உன்னை ப்ராப்பர்ட்டாக கொண்டு வந்திருக்கிறேன், நான் உன்னை பிரைடாக கொண்டு வந்திருக்கிறேன், நான் வந்து உன்னை பிரைடு மெம்பராக கொண்டு வந்திருக்கேன், நீ வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் சாத்தா உனக்கு நிறைய பிளான் வச்சிருக்கிறான், உனக்கு நிறைய அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வைத்திருக்கிறான். அல்ல, யோபு நினைச்சா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு எகித்தை விட்டு போனான். ஆனாலும் அவன் வாழ்க்கையில் முத்திரை திறக்கப்படவில்லை. அவனுக்கு 7 சீல் வரல. ஒரு நாள் அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யாத்திராம மூணாத்துல அக்னி சம்பவமானது அங்கே வருகிறது. அந்த முச்செடி பற்றி எரிகிறது, ஆனாலும் வெந்து போகவில்லை. என்ன என்று சொல்லி அங்க பார்க்க போகும் பொழுது கர்த்தர் மோசே மோசேன்னு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டேன். அவளை விடுவிக்கும்படியாக, அவளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக நான் இறங்கி வந்தேன், உன்னை அனுப்புகிறேன். இப்பொழுது வார்த்தையின் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டு அவனுக்கு 7 சீல் வந்தது. அவன் லைஃப் முத்தரிக்கப்பட்டிருந்தது. ஒரு அஞ்சு நிமிஷத்துல அவனுடைய வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. ஒருத்தரும் அவனை அசைக்க முடியாது, ஒருத்தரும் அவனை சாகடிக்க முடியாது. ஏனென்றால் அவனுக்கு அவன் வாழ்க்கையினுடைய சீக்ரெட் உடைக்கப்பட்டது, அவனுக்கு செவன் சீல் வந்தது. மோசஸ் லைஃப்ல இருந்தானே அந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டது, அவனுக்கு செவன் சீல் விஷன் வந்தது. எதற்காக உலகத்திலே வாழ்கிறேன் என்ற அந்த பர்பஸ் அறிந்து கொண்டான். இனிமே அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இது அவன் கூட கத்தர் இருக்கிறார். இந்த மெசேஜ், இந்த ரெவலேஷன் வரும் பொழுது உங்க கூட கத்தர் இருக்கிறார். எதுக்குமே யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம், நம்ம நேர்பாதையில போறோம். நம்ம காட்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்கும் பொழுது யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, இன்டர்பிரட் அங்க இன்டர்வென்ஷன் பண்ண முடியாது. ஏனென்றால் ஐ ஆம் இன் த பிளான் ஆஃப் காட், ஐ ஆம் இன்க்ளூடட் இன் த பிளான் ஆஃப் ரெடெம்ஷன், எனக்கு ரெடெம்ஷன் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன ஒரு பர்பஸ்ல கொண்டு வந்திருக்கிறார், டு பிரீச் த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் போதிக்க முடியாது கொண்டு வந்திருக்கிறார், இந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணியிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியம். ஹல்லேலூயா. இந்த மிஸ்ட்ரிஸ் மூலமாக நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். வி ஹாவ் ஆக்சஸ் த்ரூ த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் காட். த மிஸ்ட்ரிஸ் நமக்கு ரிவீல் ஆயிருக்கிறது. எவ்வளோ கிரேட் திங் இது, எவ்வளோ மகத்தான காரியம். இதை யார் யார் வேலையும் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கத்துடைய ஆசீர்வாதம் வரும். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி ஜெபிப்போம். யோபுக்கு செவன் சீல் விஷன் வந்தது, அவன் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. பிரதர் பெனாமுக்கு கத்தர் இறங்கி வந்தார், வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. மோசஸுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார். அந்த ரெடீமர் அங்கே வரும் பொழுது அந்த வாழ்க்கையினுடைய பர்பஸை அறிந்து கொண்டார். அதே தான் நமக்கு, அதே சம்பவம் தான், அதே பேட்டர்ன் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. உலகத்தில் மற்ற மனுஷர்கள் எல்லாம் புசிப்போம் குடிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவோம், அவ்விதமான ஒரு கான்செப்டில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நம்முடைய ரெடெம்ஷன் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம், காட்ஸ் பிளான் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். வி ஆர் த மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பீப்புள், பைபிளிக்கல் டேம்ஸ் அறிந்திருக்கிறோம். மிஸ்ட்ரீஸ் நமக்கு ரிதியிலாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மைமைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் எல்லாரும் கத்தை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோத்ரம் மண்டபரே, முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, மோதர் பேராய் நீர் இருக்க. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக வார்த்தையை தியானித்து யோபின் வாழ்க்கையிலே ஏழாம் முத்திரையின் தரிசனம், அவன் வாழ்க்கையின் முத்திரைகள் எப்படி உடைக்கப்பட்டது, அதே போலதான் எங்களுக்கும் நடந்திருக்கு. அவனுடைய லைஃப் எங்களுடைய லைஃபோட ஐடென்டிஃபை ஆகிறது, அவன் லைஃப் எங்க லைஃபோட மேட்ச் ஆகிறது. அதே ரெவலேஷன், அதே லைஃப், அதே ஃபெய்த், அதே வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் எங்கள் மீட்பர் இறங்கி வந்திருக்கிறீர்கள், எங்களுக்கு சரீர மீட்பை கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறீர்கள், எங்களை மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறீர்கள். அன்றைக்கு நீர் மாம்சத்தில் இறங்கி வந்து மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்து யோபை உயிரோடு எழுப்பி அவனுக்கு பாடி சேஞ்ச் கொடுத்து அவனை மேலே கொண்டு சென்று அதே தான் எங்களுக்கு நடக்க போகுது. இந்த காட்ஸ் ப்ரோக்ராம், உலகம் அதை அறியவில்லை. உலகம் குருட்டில் குருட்டுத்தன்மையில் இருக்கிறது. சோபன மக்கள் பிளைண்டடாக இருக்கிறார்கள். இதமாக இருக்கும் பொழுது உன்னுடைய ஒரு மனவாட்டிக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன். எங்களுக்கு செவன் சீல் விஷன் வந்திருக்கிறது. த கிரேட்டஸ்ட் சீல், செவன் சீல், கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி எங்களுக்கு ரிவீல் ஆகிருக்கிறது. நாங்கள் அதில் களி கூறுகிறோம், அதில் கெம்பீரிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னாக உம்முடைய சிந்தையில் இருந்தோம். பூமியை அசிபாரப்படுத்தும் பொழுது நாங்களும் அங்கே இருந்தோம். இப்பொழுது நீர் எங்களை மாம்சத்திலே கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுது வார்த்தையானது எங்களை சந்தித்து நீ பார்த்து அடைந்திருக்கிறோம். இஸ்ரீன் மூலமாக பிறந்த நாங்கள் இப்பொழுது வார்த்தையினாலே நீ பார்த்து அடைஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு செவன் சீல் விஷன் வந்திருக்கிறது. ஒரு நாளிலே நாங்கள் மகிமை அடைவோம் என்று அறிந்திருக்கும். இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் பிரயாணம் செய்ய உதவி செய்யும். ஒரு டெஸ்டினேஷனோடு போக உதவி செய்யும். அவனுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் குறித்து சொன்னீர். அவனுடைய டெஸ்டினேஷன், எட்டர்னல் டெஸ்டினேஷன் என்னது என்பதையும் வெளிப்படுத்தினீர். இந்த செவன் சீல் விஷன் வந்து எங்களுடைய எட்டர்னல் டெஸ்டினேஷனை எங்களுக்கு காண்பிக்கிறது. நாங்கள் முடிவாக எங்கே போய் சேருவோம் என்பதை காண்பிக்கிறது. விதமான ஒரு மெசேஜ் பைபிளில் மறைஞ்சிருக்கிறது. இந்த மிஸ்ட்ரீஸ் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே நீ ரிவீல் பண்ணதுக்காக சோத்துறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட எல்லாரும் ஆசீர்வதியும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. சரீரத்தில் இருக்க எல்லா பலவீனங்களும் நீக்கி போடும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எங்களை மாற்றுவீராக. எங்களை சுற்றி இருக்கிற எல்லா வாதைகளும் சாத்தானுடைய கிரிகளும் ஒன்று அணுகாதபடி எங்களுடைய சரீரத்தை நீர் பாதுகாத்தும். ராப்சர் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்க உமை சந்திப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருப்பீராக. துதி கன மைமையெல்லாம் உமைக்கே இறக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.